நீங்க வந்துட்டீங்கடா போதுமப்பா, எங்கள் வாழ்வு மாறிவிடும், எங்களுடைய நோக்கங்கள் மாறிவிடும், எங்களுடைய செயல்கள் மாறிவிடும், எங்களுடைய பேச்சுக்கள் மாறிவிடும், எங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் மாறிவிடும். ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா ஓ எங்கள் நரம்புகள் எல்லாம் மாறிவிடும். ஆண்டவரே உங்களுடைய இன்ப பிரசன்னம் எமக்கு போதுமானது. ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கலும் ஓ இந்த ஒரே நாள் நல்லது, உம்முடைய சமூகம் நல்லது, இந்த நாள் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எங்களை எல்லாரும் பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா, எங்களை நடத்துவீராக. நத்திரை நான் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ஆமென். இயேசு நல்லவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து சொல்வோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம். அதுல முன்பகுதியிலிருந்து வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் பின்பாக தொடருவோம் அல்லவா. மத்தேயு 22 அதிகாரம் 14 வசனத்தை முதலாவது வாசியுங்கள். மத்தேயு 22:14 முதலாவது வாசியுங்கள்.
அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார்.
திருப்பிருக்க வாசிங்க.
அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார்.
அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருக்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் நாம் அநேகராயிருக்கிறோம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலராக இருக்கிறார்கள். வழங்குறதா? ஆகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா என்பது அடுத்த காரியம். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுக்குள்ளே, தேவர் ஆட்சியத்தில் சேருவதற்கு, தேவனுடைய அந்த மகாபெரிய நாளை சந்திப்பதற்கு. ஆனால் நமது நாளுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா என்பது அது பெரிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் இப்பொழுது இயேசு ஒரு உவமையை சொன்னார், அதை குறித்து நாம் வாசித்து கடந்து செல்லலாம். 22:1 வசனத்திலிருந்து வாசிங்கள். தயவு செய்து கவனமாய் கேளுங்கள், வாசிங்கள்.
இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள்.
இந்த பகுதி எப்படி இருக்கட்டும், நாம் பின்னுக்கு போறதுக்கு மேல இதுல கொஞ்சம் நான் பாக்குறதுக்கு விரும்புற பாருங்க. இதுல வந்து 2 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பரலோகராட்சியம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாகி இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்காக வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான் என்று சொல்லி இருக்குது. இது முதலாவது கட்டம். இதுல நான் இதை எடுத்து வைத்து பார்த்து யோசித்த பொழுது நான் ரெண்டு பக்கத்துல வைத்து யோசித்தேன். இதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இன்னும் ஒரு தடவை ஊழியக்காரரை அனுப்புகிறான். முதல் தடவை ஒரு ஊழியக்காரரை அனுப்பினான், அதற்கு அவர்கள் அதை அங்கீகரிக்கவில்லையோ அதற்கு கீழ்ப்படியவில்லையோ என்னவோ, அதற்கு பிற்பாடு எஜமான் கேள்விப்பட்டு இன்னும் ஒருவனை அனுப்புகிறான். நான் யோசித்தேன், முதலாவது சபையில இருக்கிற ஊழியக்காரர்களை வைத்து தேவன் தன் ஜனத்தை அழைக்கிறார். இரண்டாவது, அவர் வரும் பொழுது அவருடைய தூதர்கள் அந்த ஜனங்களை அழைப்பதற்கு கடந்து செல்வார்கள். ஆனால் முதல் தடவை என்ன நடக்கிறது, அசட்டைகள் கூடவாக இருக்கிறது. தேவர் ஆட்சியத்தில் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இன்றைக்கு அசட்டைத்தனமாக வாழுகிறோமா? என்னுடைய மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு. தேவர் ஆட்சியத்தை குறித்து, தேவனுடைய வருகையை குறித்து, தேவனுடைய சத்தியத்தை குறித்து நாம் அசட்டைத்தனமாக இருக்கிறோமோ? நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா என்பது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அந்த 3 வசனத்திலிருந்து திருப்பி வாசிங்க.
அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்.
மனதில்லாத ஒரு நிலைமை. இன்னைக்கு அழைக்கப்பட்ட நமக்கு என்ன நிலைமை தெரியுமா? மனதில்ல. எதற்கு மனதில்ல? தேவ ராஜ்யத்தில, தேவ சிந்தையில, தேவ ஊழியத்தில, தேவனுடைய சபையில நமக்கு என்ன மனதில்ல? வழங்குறதா? இன்னைக்கு பல தடவை பலரை பார்த்து நாம் என்ன சொல்றோம்? இன்னைக்கு அநேகரை சபைக்கு ஆராதனைக்கு ஸ்டடிக்குன்னு சொல்லி கட்டி இழுக்க வேண்டியதாக இருக்கிறது. வாங்க வாங்க வாங்க. அசதித்தன்மை, அசட்டைத்தன்மை. தேவராட்சியத்துல யாருக்கு? அழைக்கப்பட்டவர்களுக்கு. அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த பாருங்க, போன ஆராதனையில நிறைந்திருந்தது. இந்த ஆராதனையில அடுத்த கிழமைக்கு நீ கட்டி இழுக்கணும் பாருங்க. வாங்க, அழைக்கப்பட்டு நீங்கப்பா, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, கட்டி இழுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஜபத்துக்கு வாங்க, கட்டி இழுக்க வேண்டியதாக இருக்கிறது. அசட்டை தன்மை. ஐயா, நீ அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீ தேவராஜ்யத்தில் தேவனுடைய கிருபைக்குள்ள அழைக்கப்பட்ட நீ உண்மை, ஆனால் நீ தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். முதலாவது ஊழியர்கள் வந்து உன்னை வரிந்து கேட்கிறாங்கப்பா, வாப்பா. தேவன் சொன்னார், ஒரு நாள் வருவாராம், ஆராதி. அசட்டை தன்மை. ஊழியக்காரர்களை குறித்து அசட்டை தன்மை, சொல்லுகிற சத்தியத்தை குறித்து அசட்டை தன்மை, சொல்லுகிற காரியங்களை குறித்து அசட்டை தன்மை. சபைக்குள்ள இருக்கிறபடினால் நாம் எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து விடுவோம் என்று சொல்லி கனவுல நினைக்காதீர்கள். இன்னைக்கு சத்தியத்தை முழுத்துல தெரியாத அறகுறையான பேச்சுக்கள் சபையில இருக்கிறவர்களுக்குள்ளே, அறகுறையான தெளிவுதன்மை. ஒரு வசனத்தை தெரிந்து விட்டால் ஏதோ அதன் மத்தியிலே தான் பைபிளே வாழுகிறது என்று சொல்லி நினைத்து பேசிக்கொண்டு இருக்காதீங்க. நீ அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். நானும் கூட, நீயும் கூட, கர்த்தருக்குள்ளே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மை. மூன்றாவது வசனத்தை திருப்பி வாசிங்க.
அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்.
பாருங்க, நாம் எல்லாம் என்ன சொல்லுகிறோம் போய்? ஐயா, தேவன் வரப்போகிறார், அது மகா பெரிய கல்யாண நாள், அதுக்கு வாங்க, ஆராதிங்க, உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்களை சரிப்படுத்துங்க, கிறிஸ்துக்கு நேராக உங்களை கொண்டு வாங்க. வர மனதில்லை. முதலாவது ஊழியக்காரர்கள் வர மனதில்லை. அதை கேட்ட எஜமான் இரண்டாவது ஊழியக்காரனை அனுப்புறான். ஐயா, அழைக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற நிலைமையை பாருங்க. அழைக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? முதலாவது சொன்னா கேட்கிறமே இல்லை. ஆராதனையிலே அழைச்சி நினைச்ச நேரம் வருகிறோம், நினைச்ச நேரம் போகிறோம். பைபிள் ஸ்டடியில அழைச்சி நினைச்ச நேரம் வருகிறோம், நினைச்ச நேரம் போகிறோம். பிரேயர்ல அழைச்சி நினைச்ச நேரம் வருகிறோம், நினைச்ச நேரம் போகிறோம். ஆனால் கர்த்தர் வரும் பொழுது நம்மளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பீங்க. இருக்கிற எல்லாரையும் இன்னைக்கு நான் கேள்வி கேட்கவா, யாரெல்லாம் பரலோகம் போவீங்க? எல்லாரும் கரங்களை ஏற்றுங்க. நாங்கள் பின்னுக்கு சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன்னு சொன்னா, நாமளும் நம்மளை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நாங்கள் சபைக்குள்ள இருக்கிறபடியினால், பெய்யற மலையிலே நனைகிறபடியினால் நாம நம்மளை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. பெரிய ஒரு சபையை நடத்துகிறோம் என்பது முக்கியம் அல்ல. சபையில இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பது முக்கியம். அநேகர் நம்ம சபையில வந்து ஆராதிக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. அந்த சபையில ஆராதிக்கிற அவ்வளவு பேரும் தேவராட்சியத்தை சந்திக்க வேண்டும் என்பது முக்கியம். கருப்பொருளை மறந்து விடக்கூடாது. ஆகையினால இரண்டாவது ஊழியக்கார் நாம மகா பகிரங்க நாள்ல வந்து நின்று கூப்பிடுகிறான், சபையே ஆயத்தமா. முதலாவது ஊழியக்காரர்களை அசட்டை பண்ணி விடுகிறோம். சபைக்கு தேவன் கொடுக்கிற ஊழியக்காரர்களை அசட்டை பண்ணி விடுகிறோம். வாங்கப்பா ஆராதனைக்கு வரமாட்டேன், பைபிசடிக்கு வாங்க வரமாட்டேன், பிரேயருக்கு வாங்க வரமாட்டேன். ஆனால் அவரும் அவருடைய தூதர்களும் வந்து கூப்பிடுகிற பொழுது என்ன செய்ய போகிறோம்? நாலாவது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து,
அப்பொழுது வேறு ஊழியக்காரர். இன்னைக்கு அநேகருக்கு வேறு ஊழியக்காரர்கள் தேவைப்படுகிறது. கொடுத்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய முடியல, வேறு ஊழியக்காரன் தேவைப்படுகிறது. வெயிட் பண்ணு, அவர் வருவார். அந்த நாள்ல தெரியும் எந்த ஊழியக்காரன் நீ கீழ்ப்படிய வேண்டும், எந்த ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படிய கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து
போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது.
எல்லாம் ஆயத்தமா?
கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்ட
ஆயத்தமாக இருக்கிறது, வாங்கப்பா
என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி,
அசட்டை பண்ணி
ஒருவன் தன் வயலுக்கும்.
இந்த பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா? அசட்டை பண்ணுகிறது. ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறதை அசட்டை பண்ணுவர், வசனங்களை அசட்டை பண்ணுவர். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் நாம் வைத்திருப்போம். நானும் கூட. எல்லாவற்றுக்கும் காரணம் இல்லாம ஒரு விசுவாசிங்க, வீட்டுல நிக்கிறீங்களா? ஓ பிரதர், சுகம் இல்ல. எங்க போனீங்க? ஓ, அவசரமாக போயிட்டு வரல. என்ன பிரதர், கல்யாண வீடு வரல? என்ன பிரதர், செத்த வீடு வரல? எல்லாவற்றுக்கும் கொண்டு வச்சிருக்கிறோம். ஊழியக்காரன் வந்து கேட்கிறான், சபையில இருக்கிறோட கடமை என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி என்னப்பா வாங்க, என்ன பிரச்சனை? தேவன் ஆராதிங்க, கர்த்தரை ஆராதிங்க. வருகிறது நாள், இன்றோ நாள், இன்றைக்கு யாராவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? இன்றைக்கு இரவிக்கு கர்த்தருடைய வருகை வராம இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா? நாளைக்கு விடிய காலமே கர்த்தருடைய வருகை வராதுன்னு சொல்லி, ஐயா நிமிடத்துல அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற முடியும், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற முடியும். ஒன்றுக்கு பின்னால் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றுக்கு பின்னால் கிறிஸ்துவனுடைய சிலுவையிலே, சிலுவை பாட்டிலே, அந்த நாளுக்குள்ள எத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது தெரியுமா உங்களுக்கு? காலங்கள் வருஷங்களுக்கு முன்பதாக, ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒரே நாள்ல, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒரே நாள்ல, கிறிஸ்துவின் வருகை குறித்த தீர்க்க தரிசனங்கள் ஏன் ஒரு நாளில் நிறைவேற முடியாது? இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க தெரியுமா? பிரதர், அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற இருக்குது, அதனால காலம் இருக்கிறது, அதனால நேரம் இருக்கிறது. ஐயா இன்றைக்கும் இந்த நேரத்திலையும் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற முடியும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றது நீ நானும் அல்ல. நீ நினைச்சோட நீ இறக்குறது என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கும், நீ நினைக்காத பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறாததுக்கும் உன் வேலையும் கிடையாது. அது தேவன் செய்வது. ஏற்ற காலத்தில் ஒரு சின்ன ஆண்டவர் வந்து ஆயத்தமாக நிற்கிறாராம், காலெடுத்து வைக்கிறதுக்கு ஆயத்தமாக நிற்க அவர் காத்துக்கொண்டு இருக்கிறாராம். அசட்டை பண்ணுகிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது எவ்வளவு ஒரு கீழ்த்தனமானது தெரியுமா உங்களுக்கு? அசட்டை பண்ணுவது என்பது தேவ ஊழியக்காரங்கள் வந்து சொல்லுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணி இன்றைக்கு இருக்கிறோம். நிர்விசாரமான வாழ்க்கைன்னு சொன்னா என்ன தெரியுமா? அங்காலும் இல்லை இங்காலும் இல்லை, அவிஞ்ச ஒரு வாழ்க்கை, நிர்விசாரம். மனச்சாட்சி செத்துதுன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பேர் நிர்விசாரமாய் மாறிவிடும். மனச்சாட்சி ஒண்ணு பேசாது, என்னதான் வந்தாலும் வா, என்னதான் போனாலும் போ. வழங்கிச்சுதா? அனைவருக்கு சொல்லி பாருங்க, பிரதர் வாங்க சேச்சிக்கு, வாங்க சேச்சிக்கு, வாங்க. அது பழக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு பிறகு வாங்கி சொல்றதுல அது ஒரு அர்த்தமே கிடையாது. பிரேயருக்கு வாங்க, பிரேயருக்கு வாங்க சொல்லுங்க பத்து தர, அதுக்கு பிறகு அர்த்தமே கிடையாது. ஏன்? அது செத்து போயிட்டது, கேட்டு கேட்டு செத்து போயிட்டது. ஆனா இங்க அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதற்கு ரெண்டு ஊழியக்காரங்க போறாங்க விசுவாசிகளை சந்திப்பதற்கு. வாப்பா நான் வரமாட்டேன், அடுத்தது வாயா நான் வர. அதை அசட்டை பண்றாங்க. அந்த வசனத்தை மிஞ்சத்தை தொடர்ந்து வாசிங்க, நான் அஞ்சாவது வசனம்.
அழைக்கப்பட்டவர்களும் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்.
இன்னைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? அழைக்கப்பட்டவர்களுடைய பிரதான வேலை இப்படி எப்படி மாறுது தெரியுமா? என்னவாக மாறுகிறது? என் வேலைகள் முதலாவது சந்திக்கப்பட வேண்டும், என் காரியங்கள் முதலாவது செயல்படுத்த வேண்டும், மிச்சம் இருந்தா ஆராதனைக்கு வரலாம். ஒருவன் தன் வயலுக்கு போயிட்டான், ஆண்டவர் சொன்னார் விதைப்பா நீ போய் விதைச்சு ஆரம்பிச்சுன்னா அவன் போயிட்டான் நெல் விதைக்குது, நெல் அறுக்கிறதுக்கு. மற்றவன் வியாபாரம் பண்ண போயிட்டான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையிலையும் வியாபாரம் பிசினஸ் சொல்லி உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஐங்கப்பன் பண்றதுலயே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது உங்களுக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் பிடிக்கலையோ என்னவோ தெரியல. இன்னைக்கு ஜெயமன்ல இருக்கிறது என்ன? சனிக்கிழமை வித்து வேண்டுனால் வேண்டுபடுது இல்ல. இப்ப ஞாயிற்றுக்கிழமையில வேண்டுனா தான் வேண்டுபடுது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் தெர, மாசத்துல ஒரு நாள் ஏதோ திறக்கிறாங்க இப்ப தெரன்னு சொல்லி ஒரு சில கூட்டம். என்னவோ தெரியல, ஞாயிற்றுக்கிழமையில பண்ணா எது மாறுதா என்னவா எனக்கு தெரியல. அது உலகம், உலகத்தான் செய்வதை குறித்து நாம பேச வேண்டியதல்ல, நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் கேள்வி, நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் கேள்வி. கர்த்தருடைய வருகையிலே, தேவனுடைய வருகையிலே, கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை சந்தித்த எல்லாரும் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி, எல்லாரும் வந்து சேர வேண்டும். அது ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஊழியக்காரனுடைய பாரமாக இருக்க வேண்டியது எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. அவனவன் படுக்கிற பாடு, அவனவனோட ஓட்டம், அவனவன் செய்கிறது எல்லாம் ஏதோ கிறிஸ்து வரும்பொழுது ஜனங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு போவதற்காக வேண்டி கிடையாது. ஆகவே எந்த சபையாக இருந்தாலும் சரி, எந்த போதகனாக இருந்தும் இந்த ஆவி இல்லாமல் அவன் ஊழியை செய்ய மாட்டான். ஆகையினால கிறிஸ்து வருகிற பொழுது நாம் எல்லாரும் தேவனிடத்தில் போக வேண்டும் ஐயா. அதனாலே ஆராதனைக்கு வா, ஜபத்துக்கு வா. இன்னைக்கு ஆரம்பத்தில் இருந்த ஜப ஆவி எல்லாம் அப்படியே அணைஞ்சு போய் கிடக்குது விசுவாசிக்கு. இல்லன்னு சொல்லி சொன்னா எலும்பி சொல்லுங்க, இல்ல பிரதர் அக்கினியா பாயிரன்னு சொல்லி. ஆறாவது வசனத்தை வாசிங்க.
மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள்.
ஊழியக்காரரை அவமதிக்கிறது வேற, நீங்க எல்லாம் கொலை செய்யல, ஆனால் பகைத்தால் கொலைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த கொலையை குறித்து நான் பேசல, பழைய ஏற்பாட்டு கொலையை குறித்து நான் பேசல, புதிய ஏற்பாட்டில் ஒரு கொலை என்று இருக்கிறது. ஊழியக்காரர்களை மொராய்த்தி நடந்து கொண்டு சொன்னால் அதுக்கும் ஒரு கொலை பாதகன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வழங்குறதா இங்க என்ன சொல்லுறது? அவமதித்து, ஊழியக்காரர்களையே அவமதித்து. ஊழியக்காரன் வந்து சொன்னது என்ன? அப்பா சேர்த்துக்கு வா, ஆராதனைக்கு வா, அதை கண்டித்து சொன்ன அதுல பிரச்சனை இல்லப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வேலை அது, ஆராதனைக்கு நீ வர வேண்டும். இல்லைன்னு சொன்னா அந்த நாளில் நீ நின்று பிடிக்க முடியாது. மகா பகிரங்க அந்த நாளிலே உன்னால் நின்று பிடிக்க முடியாது. அது இந்த நாளை போல இருக்காதப்பா. இன்னைக்கு நான் வெளியே எழுமி செஞ்சு ஆண்டவரை நரகத்தை குறித்து பேசுவான்னு சொல்லி, நரகத்தை குறித்து இந்த இந்த நான் பாக்குற இந்த சம்பவங்களில் அடிப்படை கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் நரகத்திலே தான் முடிகிறது. நீங்கெல்லாம் யோசிக்க கூடாது, ஏதோ எல்லாம் நாங்க ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆடுகிறோம் பாடுகிறோம், அதனால எல்லாருக்கும் தேவனுடைய நேஷனாலிட்டி கொடுக்கிற மாதிரி பரலோகத்தின் நேஷனாலிட்டி நம்ம கையில இருக்குன்னு சொல்லி நம்ம நினைத்து விடக்கூடாது. அந்த நாள் தான் முடிவு செய்யும், இந்த நாள் அல்ல, நாளைக்கல்ல, நாளண்டைக்கல்ல, அந்த நாள் தான் முடிவு செய்யும். ஒரு மனுஷன் உள்ளுக்கு போகிறதும் போகாததும் அந்த பெரிய நாள் தான் முடிவு செய்யும், வேற எதுவும் இல்ல. ஆகையினால என்ன செய்யறாங்க, அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க, போச்சு ஊழியக்காரர்களை அவமதிக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னாலும் சொல்றேன் கேளுங்க, ஏதோ ஒரு பட்சத்தில் அல்ல, எனக்கு 14 வயதுல இருந்து என்னுடைய போதகரை தெரியும். தயவு செய்து என் போதகரை நீங்கள் அவமதித்தீர்களா இருந்தால் நான் உங்களை கடிந்து கொள்வேன். இது அவர் இல்லை, அதனால நான் சொல்றேன். எனக்கு அந்த ஊழியக்காரனை உள்பக்கமும் தெரியும், வெளிப்பக்கமும் தெரியும். 14 வயதிலிருந்து நான் அவரை பார்த்து படித்துக் கொண்டிருக்கிறேன். தந்த மாதிரி வாயிருக்குன்னு சொல்லி உலட்டாதீங்க. தேவன் இறங்குவார், நியாய திருப்பி சீக்கிரத்தில் உன் வீட்டுக்குள்ளே இருக்கும். கவனமாக இருங்க. எனக்கு 14 வயதிலிருந்து அந்த மனுஷனை தெரியும். அந்த மனுஷனை போல நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பின மனுஷன் தான். நினைத்த மாதிரி வாயை போட்டு உழட்டக்கூடாது. ஒரு ஊழிக்காரனை எழுப்புவதும், ஒரு ஊழிக்காரனை வளர்ப்பதும், ஒரு ஊழிக்காரன் உயர்ந்திருப்பதும் எவ்வளவு பெரிய காரியம் என்று சொல்லி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஒரு ஊழிக்காரன் விழுந்தால் அப்படி ஒரு ஊழிக்காரனை தூக்க உன்னால முடியுமா, உன்னால எழுப்ப முடியுமா? யாராவது பேசினால் உங்களை நான் கூப்பிட்டு கடிந்து கொள்வேன். முடிந்தால் அந்த ஊழியக்காரனை மோசையோடு இருந்த ஊழியக்காரனை போல அவனுடைய கரத்தை தூக்கி பிடித்து அவனுக்கு ஊழியம் செய்ய வை. அவருடைய வருகையில அந்த மனுஷன் நின்று உன்னையும் என்னையும் கொண்டு போகக்கூடியவருக்கு வழிவகுத்து விடு. வளட்டாத இருந்து அது உனக்கு தகுந்ததல்ல, தேவ ராஜ்யத்துக்கும் தகுந்ததல்ல. அவமதித்தார்கள். என்ன அப்பா, நீ சேர்த்துக்கு வாப்பா, பகிரங்க நாள் வருகிறது, தேவனுடைய நாள் வருகிறது, அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. அனுதினமும் எழும்பி கேளுங்க, ஆண்டவரே நான் இன்றைக்கு உங்களுடைய வருகை வந்தா நான் வருவனா? இதை கேளுங்க ஒவ்வொரு நாளும் எழும்பி, நான் வருவனா ஆண்டவரே, நான் வருவனா? அதுக்குரிய நீ நினைக்கிறதெல்லாம் என் வாழ்வில இருக்கிறதா? நீ விரும்புகிறதெல்லாம் என் வாழ்வில இருக்கிறதாப்பா? சொல்லும் ஆண்டவரே, பேசுங்க, அந்த காலை புடிச்சு கேளுங்க, ஆண்டவரே சொல்லும் எப்படியாவது. தொடர்ந்து வாசிங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு, 7வது வசனம்,
ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்க
கொஞ்சம் பாருங்க, இங்க பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் என்ன ஆயிட்டாங்க, தகுதியற்றவர்களாக போயிட்டாங்கப்பா. நீயும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய வருகையில தகுதியற்றவர்களாக போயிடக்கூடாதப்பா. நல்லா புரிஞ்சுக்க, நல்லா சிந்தி, தயவு செய்து வார்த்தைகளை எடுத்து எழுதி கொண்டு போங்க, மண்டையில கொண்டு போங்க, தேவையில்லாத கொண்டு போய் அலட்டி உலட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் கிருபையினால் அழைக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய கிருபையினால் நான் இனியும் அழைக்கப்பட்ட மனுஷன் மனுஷிகள், அதுக்கு நாம் தகுதியற்றவர்களாக மாறிவிடக் கூடாது. நீயும் நானும் எதுவும் கொடுக்கல இந்த தகுதிக்கு, இந்த மாபெரிய தகுதிக்கு நீ நானும் ஒன்றுமே செய்யல. ஆனால் இலகுவசமாக கிடைத்தது என்று நினைத்து அதுக்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடாதீர்கள். ஒருவர் சொன்னார், ரட்சிப்பு இலவசம்தான், ஆனால் அது மலிவானது கிடையாது. தேவன் உன்னை அழைத்தது உண்மைதான், அந்த அழைப்பும் மலிவானது கிடையாது. சில வேளைகள்ல சில சம்பவங்கள் அல்லாவிட்ட சில விசுவாசிகளை கதைகள் பேச்சுகள் நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு நான் யோசிப்பதுன்னு, இதுதான் கிறிஸ்தவமா, இதுதான் ஓட்டத்தின் முடிவா? அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னைக்கு வருகிற பொழுது நான் யோசித்து வந்தேன், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து என்ன தெரியுமா சொன்னார், எல்லாம் முடிந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா சொன்னார், முடிகிற பொழுது நல்ல ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். என்ன சொல்லுகிறாய், எத்தனை வருஷம் ஓட்டத்தில் ஊழியத்தில் என்ன நடக்கிறது? நீங்கியது வாயும் வார்த்தைகளும் தான், வேற எதுக்குமே அல்ல. நான் கடந்த நாள் இருந்து யோசிச்சேன், இதுதான் கிறிஸ்தவமா? இப்படித்தானா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நான் யோசித்ததுண்டு. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் இல்ல 8வது வசனத்தை வாசிக்க திருப்பி இருக்கா,
அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய்
போய் போய்விட்டார்கள், தகுதியற்றவர்களாய் போய்விட்டார்கள். ஐயா, ஒருவேளை இந்த உலகத்திலே சில காரியங்களுக்கு நாம் தகுதியற்றவர்களாய் போய்விட்டால் மனவேதனை எவ்வளவு தெரியுமா, மனவேதனை எவ்வளவு தெரியுமா? தகுதியற்றவர்கள் என்ற வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது எவ்வளவு மனவேதனை தெரியும். ஆனால் கிறிஸ்து என் தேவன் ஆண்டவர் வருகிற நாள்ல உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடாது, நீயும் நானும் தகுதியற்றவர்கள். எந்த ரீதியிலே நாம் தகுதியற்றவர்களானோம்? தேவனை தேட வேண்டிய இடத்திலே தேடாமல் இருந்தது, தேவனோடு பேச வேண்டிய நேரத்திலே பேசாமல் இருந்தது, ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை மதிக்காமல் இருந்தது, ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது. இவைகளை வைத்து தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் இங்க எதுன்னு சொன்னார், வேற மாதிரி நீ களவெடுத்த அதனால வரல. நடந்த சம்பவம் என்ன? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்காதபடியினால் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் தகுதியற்றவர்கள், நீயும் நானும் தகுதியற்றவர்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? தேவனை தேட வேண்டிய நேரத்திலே தேடாமல் இருந்தபடியினால். தொடர்ந்து வாசிங்க.
நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே
கண்டு. இதுல வந்து ரெண்டு காரியம் இருக்கு பாருங்க. முதலாவது, நீ போனியோ போகலையோ கல்யாண வீடு நிறையிறது நிறையிறது தான் விளங்குறதா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கல்யாண வீடு யாரோ எவனோ ரோட்ல இருந்தவன் வந்தவன் உனக்கு தெரியுமா? ரோட்ல இருந்தவன் விழுந்து விழுந்து தேவனை கும்பிடுறான்னு நம்புறேன். அவன் எல்லாம் போயிட்டாப்பா. நான் இதால வரையில ரோட்ல இருந்து பிச்சை கட்டிட்டு இருந்த அவன் போயிட்டான் வரலாம். நேற்று எனக்கு முன்பாக மறிச்சான் ஒருத்தன் அவன் போயிட்டான் வரலாம். அழைக்கப்பட்ட நான் அந்த நாள் வருகிற பொழுது என்ன சொல்லுகிறோம்? நீ சொல்லவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் தகுதியை நீ இழந்து விட்டாய். நாம கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம் சொல்லி எனக்கு விளங்கல. கிறிஸ்துவின் வருகையை குறித்து என்ன அறிவுள்ளவர்களாக இருக்கிறோம் சொல்லி எனக்கு தெரியல. பரலோகத்தை குறித்து அறிவு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு விளங்கல. எவ்வளவு பிரசங்கித்தாலும் நாம என்னத்தை எடுத்துக்கொண்டு போகிறோம்னு சொல்லி எனக்கு புரியல. அந்த கல்யாண வட்டங்கள்ல யாரு ஒருத்தர் போயிட்டான். அந்த வசந்த வாசிங்க.
விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு,
ஐயா தகுதி இல்லாத ஒருத்தன் போயிட்டான் உள்ளுக்கு. எனக்கு ஆச்சரியம், எப்படி இவன் போனான்? எனக்கு எப்போ இப்போ ஆச்சரியம் என்னது? இதை குறித்து நான் முதல்ல இருக்க பிரசங்கிச்சிருக்கேன். இவன் எப்படி உள்ளுக்கு போனான்? வஸ்திரம் இல்லாத ஒரு மனுஷன் அந்த கல்யாணத்துக்குள்ள எப்படிப்பா போனான்? போயிட்டான். எப்படியோ போயிட்டான். காலில் விழுந்தோ கையில விழுந்தோ என்ன சொல்லியோ இல்லையோ அவன் உள்ளுக்கு போயிட்டான். ஆனா வஸ்திரம் இல்லாமல் போயிட்டான். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கிழிச்சு போட்டுக்கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்த அறிவே நமக்கு இல்லை. அது எவ்வளவு பொறுமையாது! அந்த ஆட்டுக்குட்டுவான ரத்தத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரம், அதை குறித்த அறிவு நமக்கு இல்ல. அந்த ரட்சிப்பை குறித்த அறிவு நமக்கு இல்ல. அந்த பரிசுத்தத்தை குறித்த அறிவு நமக்கு இல்ல. போட்டு பீறி பீண்டு பிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒருத்தன் உள்ளுக்கு போயிட்டான். என்ன ஆண்டவர, வஸ்திரம் இல்லாம ஒருத்தன் இருக்கிறான். இவன் எப்படி வந்தான்? எப்படி வந்தான் உங்களுக்கு தெரியுமா? எருசலேமிலிருந்து எரிகோக்கு ஒரு மனுஷன் போனானா? எங்க சபையில இருந்து உலகத்துக்குள்ள ஒரு மனுஷன் போனான். போகிற வழியில கள்ளர்கள் கையிலே பிடிபட்டு அவன் போட்டிருந்த மகிமையான வஸ்திரம் கிழிக்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே கல்யாண வீட்டுக்கு போறோம்னா அவன் அவன் ஏதோ எல்லாம் போட்டுட்டு போறான். அந்த மகா பெரிய கல்யாணத்துக்குள்ள நீ போறதுக்குரிய வஸ்திரம் உனக்கு கொடுக்கப்பட்டாயிட்டது. அது இல்லாம நீ இருந்த அந்த நாள்ல பிரயோசனமே இல்லை. நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், நீ சபையில அங்கத்தவனாக இருக்கலாம், நீ சபையில ஊழியம் செய்யலாம். அந்த வஸ்திரம் இல்லையோ கல்யாணத்துக்குள்ள போக முடியாது. அதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒருவர் வருவார், அவருடைய கண்கள் நம்மளை நோக்கி இருக்கும். வஸ்திரம் இல்லாத மனுஷனே, என் ரத்தத்தை சிந்தி இல்லையா உனக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்தேன்? என் உயிரை கொடுத்தில்லையா உனக்கு நான் அந்த வஸ்திரத்தை கெடுத்தேன்? எல்லாரும் என்னை காரி துப்பி முள்ளால் முடியை சூடி என்னை அசிங்கப்படுத்தி என்னை அடித்து என்னை சிலுவையில தொங்க வைத்து என்னை கேள்வி பண்ணினார்களே, அதனூடாக இல்லையா உனக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்தேன்? அந்த வஸ்திரத்தை அசிங்கப்படுத்தி கிழித்து போட்டு இந்த இடத்துல வந்து நிக்கிறியே, நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்! இன்னைக்கு வஸ்திரத்தை குறித்து அறிவில்லாத நிர்விசார பேச்சுக்கள். இன்னைக்கு வஸ்திரங்களை குறித்து அறிவே நமக்கு கிடையாது. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கு தெரியுமா? பேச்சிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பேச்சிலே ஓடுகிறது கிறிஸ்தவம். செயல்ல கிடையாது. எல்லாம் பேச்சு, எல்லாம் பேச்சு. வீட்டுல இருந்து பேச்சு, வெளியே இருந்து பேச்சு, சபையில இருந்து பேச்சு, வீட்டுல இருந்து பேச்சு. ஆனா அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு தன் ரத்தத்துல கடைசி துளி தண்ணியும் ரத்தமும் சேர்ந்து வந்துதான். அவர் நீ வஸ்திரம் இல்லாமல் போனா கேட்கறதுக்குரிய அதிகாரம் அவருக்கு இருக்கு தானே? ஏப்பா, அவர் தான் உன்னை வீட்டுக் கொண்டா, அவர் தான் உன்னை ரட்சித்தா, அவர் தான் உன் பாவத்தில இருந்து விடுவித்தா. ஆண்டவர் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ஜென்டில்மேன் தான். ஏன் தெரியுமா? வஸ்திரம் இல்லாமல் போன அவனையும் பார்த்து எப்படி கூப்பிடுறது தெரியுமா? 12வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சிநேகிதனே. வஸ்திரம் இல்ல அந்த மனுஷன் இடத்துல, ஆனா ஆண்டவர் பார்த்து எப்படி தெரியுமா கூப்பிடுறாரு? சிநேகிதனே. ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நீ பேச வேண்டிய முறைகளை தாண்டி பேசிவிடாது. யூதாஸ் கரியத்தையும் ஆண்டவர் இதே மாதிரி தான் சொன்னார். சிநேகிதனே. அவன் அவன் யாரு எவரண்ட அர்த்தம் உனக்கு தேவையில்லை. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பேசினார், கூப்பிட்டாரு? சிநேகிதனே. இங்கேயும் வஸ்திரமே இல்ல. சிநேகிதனே, வஸ்திரம் இல்லாமல் ஏன் வந்தாய்? தொடர்ந்து வாசிங்க.
சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார்.
ஐயா, இந்த ரெண்டு வசனமும் எப்படிப்பட்ட வசனம் உங்களுக்கு தெரியுமா? இதோட தாய்ப்பரியும் புரியுதா உங்களுக்கு? இது குறித்து உங்களுக்கு சிந்திக்க முடிகிறதா? இது உங்க இதயத்துல கொண்டு செல்ல முடிகிறதா? இதனுடைய பலன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இது குறித்து என்ன யோசிக்கிறீர்கள்? இதுல எழுதப்பட்ட உவமைகள் எல்லாம் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தேவராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிற அந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? நாம எப்படி பேசுகிறோம்? நாம எப்படி நடக்கிறோம்? அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொன்னார். யாரு? யாருப்பா? ரோட்ல நிக்கிறவனையா? ரோட்ல அநியாயம் செய்துட்டு இருக்கானே, அவனை குறித்து ஆண்டவருக்கு கேள்வியே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, சபையிலேதான் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குமா? ஆண்டவர் வருகிற பொழுது முதலாவது வந்து கேட்கறதுங்கிற சபையில வந்து இறங்கி வந்துடுவாருங்க எல்லாம் வா இங்க கிடையா. இங்க என்ன நடக்கிறது? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ சமூகத்தில் நின்றவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், தேவ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகளாக பெயர் பெற்றவர்கள், தேவ சமூகத்தில் நின்றவர்கள், கடைசியில் என்ன தெரியுமா ஆண்டவர், இவங்களை கொண்டு போய் இருளான இடத்துல போடு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நீங்க எல்லாரும் அழைக்கப்பட்டீர்கள் என்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நானும் அழைக்கப்பட்டதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தெரிந்து கொள்ளப்படவே தேவனுடைய பார்வையிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும், அழைக்கப்பட வேண்டும். ஐயா, அழைக்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்தை நாம் பல தடவை வாசிச்சிருக்கிறோமே, இதுல இருந்து என்னத்தை கற்றுக்கொண்டோம்? ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து எத்தனை தடவை இந்த சம்பவம் வாசிச்சு முடிச்சிட்டோம்? என்னத்தை கற்றுக்கொண்டோம்? என்னத்தை எடுத்துக்கொண்டோம்? என்னத்தை அபியாசப்படுத்தினோம்? கிறிஸ்துவருடைய காலம் எப்படி போகிறது தெரியுமா? ஒரு மனுஷன் எனக்கு வந்து சொன்னார், என்ன தெரியுமா, தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய கால் மற்றொரு இன்னொரு காலினாலும் உழைக்கப்பட்டு விட்டது. போய் வரைக்கும் இன்னொரு காலால் உழைக்க விட்டது. அவர் என்ன தெரியுமா சொன்னார், அவர் வேணுமென்றுதான் என்னை உழைக்கினார் என்ற அந்த ரீதியிலே தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் போய் கொண்டிருக்கிறார். என்ன புரிதல்? அவர் எனக்கு வேணுமென்றுதான் உழைக்கினார், அவன் எனக்கு வேணுமென்றுதான் உழைக்கினார். ஐயா, தெரியாம உழைக்கப்பட்டு இல்லை, வேணுமென்றுதான் உழைக்கினார். இதுதான் கிறிஸ்தவம். இன்றைக்கு இப்படித்தான் பேசிக் கொள்ளுகிறோம். இப்படித்தான் ஒரு சில நேரங்களில் விசுவாசிகளை பார்க்கிற பொழுது கணிதனும் திராட்சை செடிகளை போல இருக்கிறது. ஆனா சில வேளைகளில் பார்க்கிற பொழுது இதுதான் அந்த செடியாண்டு சொல்லி கேள்விக்குறியாக இருக்கிறது. மத்தேயு 7:12 வாசிங்க, நான் சுருக்க பார்க்கிறேன், வாசிங்க.
ஆதலால் மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகும்.
அதுல 12:23 வரையும் வாசிங்க. 12:23 வரையும்
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமா இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்டிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும்.
அப்படி இருக்கு பாருங்க, பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு மரத்துக்கும் ஒரு கனிமரத்துக்கும் ஒப்பாக வைத்திருக்கிறதே நான் பார்க்கக்கூடியதா இருக்கு. சபையிலே நாட்டப்பட்டவர்கள் கூட மரமும் கனிகளும் உள்ள பொருளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசப்பட்டிருக்கிறது. என்னும் இடத்துல எவன் ஆண்டவர்களை நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பேசப்பட்டது. ஆகையினால மரம் கனி கொடுக்க வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் நமக்கு இல்லைன்னு சொல்லி உங்களோட இவ்வளவு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த அறிவு இருக்கும் சொல்லி நான் கத்திருக்கலே நம்புகிறேன். ஆனா கனி கொடாத மரத்தினுடைய முடிவு என்ன? நாமெல்லாம் சபையில இருக்கிறோம், உண்மை தோட்டம் என்று சபையை வேதம் வர்ணிக்கிறது. மரங்கள் எல்லாம் நாம் எல்லாரும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கனிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நீருட்டண்டையிலே நாட்டப்பட்ட மரங்களாக கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அவை கனிமரத்தை குறித்து நாம் கணக்க பேச வேண்டியது கிடையாது. நாம் எல்லாரும் கனி கொடுக்க வேண்டும், நம்மிடத்துல எல்லாம் கனி இருக்க வேண்டும். கனி இருக்கிறதா காய் இருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா? வெயில்ல வெறுமின கனி இருக்கு தெரியுமா? ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே கிடையாது. காயாயும் இருக்காது, கனியாயும் இருக்காது. ஆனால் முடிவு என்ன? முடிவு என்ன? ஐயா, உனக்கு தான் வசனம், எனக்கு தான் வசனம் சேர்ந்து சொல்றேன் பாரு. முடிவு என்ன? ஆண்டவர் சொல்றாரு, கதிகொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னிக்கு தான் போகும். பரலோகத்துக்கு வர முடியுமா? பரலோகத்துக்கு வர முடியுமா? பரலோகத்துக்கு கனி இல்லைன்னு சொல்லி நான் வர முடியுமா? கனி இல்லாத வாழ்வோடு நான் பரலோகம் போக முடியுமா? சபையில நாட்டப்பட்டிருக்கிறோம் உண்மைதான், சபையில வளருகிறோம் உண்மைதான், பைபிள வைத்திருக்கிறோம் உண்மைதான், ஆராதனை செய்கிறோம் உண்மைதான், கத்தருக்கு ஊழியம் செய்கிறோம் உண்மைதான், ஆனா கனி இல்லாவிட்டால் நான் பரலோகம் வர முடியுமா சொல்லுங்க? கனி இல்லாமல் நானும் சரி நீயும் சரி, கனி இல்லாமல் பரலோகத்துக்கு நாம் போக முடியுமா? இந்த சம்பவத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஒவ்வொரு மரத்தையும் அதன் கனியினால் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் நீங்கள் பேசுகிறதை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இதுக்கெல்லாம் பெரிய இதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்க யாரு, எப்படிப்பட்ட உங்களுடைய நேச்சல் என்ன, உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தனை என்ன, உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய நோக்கம் என்ன, இல்ல இல்ல நாங்க பேசுகிறதை குறித்து தான் நாம அதை வைத்து நாம புரிந்து கொள்ள முடியும். கெட்டகனியே வந்து கொண்டிருந்தா நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன, நம்முடைய சிந்தனை எல்லாம் என்ன, நம்முடைய இருதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறது? நல்லதையே பேசிக்கொண்டிருங்க, அதனுடைய நோக்கம் என்ன, நம்முடைய இருதயம் எதனால என்ன, இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசு. ஒரு சிலருக்கு மற்றவர்களை குறித்து பேசாட்டி நித்திரியே இந்த காலத்துல வருதே இல்லை, எனக்கு விளங்கவே இல்லை, அதுவும் விசுவாசிகளை குறித்து. அதெல்லாம் பிசாசுடைய வேலை. பிசாசு தான் மற்றவர்களை குறித்து பேசிட்டு இருப்பான், அது சரியில்லை, இது சரியில்லை, அங்க சரியில்லை, இங்க சரியில்லை, அங்க போனா இங்க போனா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்குள்ள இருந்து என்ன கனி வருகிறது என்பது முக்கியம். ஏன் அவர் வருகையில கனி கொடாத மரம் எல்லாம் தேவ பார்வையில ஒன்றும் இல்லையப்பா, ஒன்றுமே இல்லை. 20வது வசனத்தில் ஆதலால் அவர்கள் கனிகள்னாலே அவர்களை அறிவீர்கள்.
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி
நான் கேட்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தம் என்ன? நீங்க இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறது எல்லாம் பரலோகத்தின் பிதாவுடைய சித்தமா? நீங்கள் பேசுகிறது எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் சித்தமா? கர்த்தாவே கர்த்தாவே என்று நாம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம், அதுக்கு குறைவே கிடையாது, அதற்கு குறைவே கிடையாது. கத்தாவே 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 என்று நாம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம், அதுல குறைவே இல்லப்பா. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி நாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு நீங்க எழுமினீங்க, ஆராதனைக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு நாம் என்ன தேவ சித்தத்தின்படி செய்தோம், தேவனுக்கு பிரியமானபடி என்ன செய்தோம்? வேதம் வாசித்தோம்னு சொல்லுவீங்க, ஜபம் பண்ணினோம்னு சொல்லுவீங்க, அதை விட நாம என்ன செய்தோம்? அத்தனை ஆராதிக்க நாங்க வந்திருக்கிறோம், இது தேவ சித்தம்னு சொல்லுவீங்க, இதை விட வேற என்ன செய்தோம்? சரி, இன்னைக்கு தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டதாக நாம் என்ன செய்தோம்? இன்னைக்கு கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிச்சீங்க. இன்னைக்கு நீ வழியில வழியோ வழிபட்டு வந்தாய், என்ன பேசினீங்க, என்ன கதைச்சீங்க, என்ன சொன்னீங்க, யாருடைய என்ன சொன்னீங்க, என்ன கதைச்சீங்க, தேவனுக்கு சித்தம் இல்லாதது என்ன செய்வீங்க? ஏண்டா தேவ ஆராதனை குறித்து ஏசாயவில் நாம் பார்க்கப்படுகிற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிர்விசாரமாக ஆராதனையில் இருந்து விடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகையினால பிதாவின் சித்தம், தேவனுடைய சித்தம் நாம் என்ன செய்தோம்? தேவராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பாங்க தெரியுமா? யார் பிரவேசிப்பாங்க தேவராஜ்யத்துல? கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி என்ன மாதிரி புலம்பரம் கிடையாது. நம் முன்னுக்கு நல்ல ஆராதிப்பேன் பாருங்க, கையை உயர்த்தி ஆராதிப்பேன், ஆடி ஆடி ஆராதிப்பேன், துள்ளி துள்ளி ஆராதிப்பேன். இவன் பரலோகம் போக மாட்டான், அவன் பரலோகம் போக மாட்டான், அவ்வாறு யார் தெரியுமா? பிதாவின் சித்தத்தின் வழி செய்கிறான். அதனால துள்ளி ஆராதிக்கவனான்னு சொல்லல, நல்லா ஆராதிங்க. ஆனா நான் விளங்க நான் சொல்றது என்னன்னு சொல்லி நீங்க விளங்கிக் கொள்றீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். பிதாவின் சித்தம் என்னப்பா? தேவன் எதை விரும்புகிறார்? தேவன் சொல்லுகிறது என்ன? தேவன் சொல்லுகிற வாப்பா, மரமானது கனி கொடுக்க வேண்டும், அதுவும் ஆவிக்குரிய கனியை கொடுக்க வேண்டும், இல்லையோ அக்கினி கிரையாது. விளங்குறதா? விளங்குறதா? வருஷம் பிறந்து 2வது மாசம் ஆயிட்டு, 1 வருஷம் கிருபையினால கொடுத்தோம், இந்த வருஷத்தை என்ன செய்கிறோம்? அவனவன் செத்து போயிட்டாப்பா, வருஷத்தை கையில வச்சுக்கொண்டு என்ன செய்கிறோம்? 365 நாள் நமக்கு கரத்துல கோல்டாக கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன செய்கிறோம்? என்ன மரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கனிமரத்தை குறித்து பேசிக்கப்படுறது என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் இருந்து கனியே கொடுக்குது இல்ல, அதனால இதை வெட்டி போடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஊழியக்காரன் என்ன தெரியும் சொல்றான், என்ன 1 வருஷம் கொடுங்கப்பா, நல்லா வெட்டி எல்லாம் சரிப்படுத்துறேன், வெறுவெல்லாம் போடுறேன், தண்ணி எல்லாம் வடிவ விடுறேன், பூச்சி மருந்து எல்லாம் பிடிச்சி அடிச்சு உடைச்சி ஏதாவது பண்ணி அடுத்த வருஷம் தரேன். இன்றைக்கு கனி கொடுக்காத மரங்களை தொட முடியல, முள்ளாக இருக்கிறது. கனி கொடுக்கணும்னு நல்லெண்ணத்தோட தொட்டாலும் குத்துது, முள்ளாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்தவம் எப்படி வளருகிறது? கிறிஸ்தவர்கள் எப்படி வளருகிறார்கள்? கனி நிறைந்தவர்களாக வாழுங்க சொல்லி வேதம் சொல்ல, முள்ளு நிறைந்தவர்களாக வாழாதீங்கப்பா. ஏன் தெரியுமா? அவருடைய நாள் வருகிறது, அந்த நாள் தான் முடிவு செய்யும் உன் கனி எவ்வளவு என்றதை, அந்த நாள் தான் முடிவு செய்யும். தெரியுமா? தெரியுமா? இன்றைக்கு நானும் சொல்லுவேன் தைரியமாக, பரலோகம் எனக்கு தான், பரலோகம் எனக்கு தான் பிரதர், பரலோகம் எனக்கு தான். தைரியமாக நான் சொல்லுவேன்,
ஆனால் அந்த நாள்
பேரின்ப நாள் மகிமையின் நாள் கையான நாள் அன்றுதான் தெரியும். தாசன் என்ன பிரசங்கிச்சான், தாசம் முன்னுக்கு நின்று எப்படி ஆராதித்தான், தாசன் வீட்டில இருந்து என்ன செய்தான், தாசன் ரோட்ல நின்று என்ன செய்தான், தாசன் வழியில நின்று என்ன பேசினா என்றது எல்லாம் அன்னைக்கு தான் தெரியும்.
நீங்கள் கனி கொடுக்கிறீர்களா, அல்லாஹ்வுத்தால் முட்களாக இருக்கிறீர்களா?
தேவன் பிதாவின் சித்தத்தின்படி செய்யுங்க. தேவ சித்தத்தை இன்னைக்கு நிறைவேற்றுவதற்கு ஆட்களே இல்ல, தெரியுமா உங்களுக்கு?
சித்தத்தை நிறைவேற்றதும் இல்ல, நிறைவேற்றுறவங்கள விடுறதும் செய்யவும் மாட்டாங்க, செய்யறவங்கள விடவும். இந்த பாருங்க, ஏதோ உங்களுக்கு பிரசங்கிக்கணும்னு சொல்லி பிரசங்கிக்கல, நல்லெண்ணத்தோட பிரசங்கிக்கிறேன். தயவு செய்து வார்த்தைகளை உங்க இருதயத்துல கொண்டு செல்லுங்க. பிரசங்கம் பண்றது மனம் திரும்புவதற்கு, கேட்டு ரசிப்பதற்கு அல்ல. அதோட பிரசங்கம் பண்றது உனக்கு, உனக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நான் பிரசங்கம் பண்ணவே இல்லை, உனக்கு தான் பிரசங்கம் பண்றேன். தனிப்பட்ட ரீதியில் உனக்கு 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 தான் வசனம், பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் கிடையாது. 22-23 வாசிங்க சேர்த்து.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
கடைசி முடிவு எப்படி தோன்றது தெரியுமா? யாரை பார்த்து என்ன சொன்னார்? அக்கிரம செயல்காரரே. யாரு? செடி, கனி. அவருக்கு பேர் கடைசி என்ன கிடைச்சது தெரியுமா? அக்கிரம செயல்காரரே. நீ கனிதரும் செடியா இல்ல அக்கிரம செயல்காரரா? வேதம் எதுக்கு தெரியுமா? நம்மளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தான் வேதம். விளங்குறதா? பார்க்கறதுக்கு கிடையாது, ஆராய்ந்து பார்த்தது. இன்னைக்கு நீ ஆராய்ஞ்சு பாரு, நீ அக்கிரம செயல்காரரா அல்லாவிட்டா கனிதரும் செடியா? ஆண்டவர் இங்க கேட்டது என்னதுன்னா, நீ கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும், பிதாவின் சித்தத்தை செய்யணும் சொல்லி முடிவு என்ன ஆயிட்டது? அக்கிரம செயல்காரரே. இன்னைக்கு எல்லாரும் உங்க வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் என்று பேர் கேட்டிருக்கீங்க, பரிசுத்தவான் சொல்லி பேர் கேட்டிருக்கீங்க, நீதிமான் சொல்லி பேர் கேட்டிருக்கீங்க, விசுவாசிகள் சொல்லி பேர் கேட்டிருக்கீங்க. இதை விட வேற என்னெல்லாம் கேட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அக்கிரம செயல்காரரே, முடிவு அந்த நாள், கிறிஸ்தவர்கள் அந்த நாள், என்னுடைய பெயர் என்னையா, என்னுடைய உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசி அல்லாவிட்டால் அக்கிரம செயல்காரரே. ஐயா, நான் திரும்பவும் சொல்றேன், சின்ன இருத்தோடு நான் சொல்றேன், இந்த வசனங்களை கேட்டு இதற்கு இடம் விட்டு கொடுத்து மனம் திரும்புங்கப்பா. சும்மா பாய் பேண்டு கத்தி கொளறி தேவ ராஜ்யத்துல இருக்க கூடாத விதத்துல இருக்காது. தேவ வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கு, சரிப்படுத்துவதற்கு. வாசிச்சு வாசிச்சு ஆண்டவரே, என்னுடைய கனி காணாது, இருந்த கனி போயிட்டது, கிடந்த கனி பழுதா போயிட்டது. ஆண்டவரே, என்னை திருத்தும், என்னை சரிப்படுத்தும், என்னை கொண்டு போம், என்னை நிலைநாட்டும், உம்முடைய வருகையில நான் கனி உள்ளவனா இருக்கணும்னு மாற்றும் என்று சொல்லி புலம்புறத விட்டு விட்டு பக்கத்தில் இருக்கிறவன் கண்ணியை தேடிக்கொண்டு அலட்டி கொண்டு உலட்டி கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களை யாருங்க? வேதம் சொல்லுகிறது, முதல்ல உன்னை ஆயத்தப்படுத்து. நீயே ஆயத்தம் இல்ல, முதல்ல உன்னை ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தம் இல்லையப்பா, நீ உன்னை தேவ ராஜ்யத்துக்கு சரிப்படுத்து. நீ சரிப்படுத்தப்படவில்லை, அதற்கு பிற்பாடு மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்க. இதுதான் வேதம். விளங்குறதா? நான் திரும்பவும் கேட்கிறேன், இன்னைக்கு கிறிஸ்து வந்தார், உன் ஆயத்தம் காணுமா? உன் ஆயத்தம் ஐயா, இங்க பாரு, மனச்சாட்சி அறிய உனக்கு தெரியும், தேவன் இன்றைக்கு வந்தா என்ன நடக்கும். என்னுடைய நம்பிக்கைன்றது உண்டு, எல்லாருடைய நம்பிக்கையும் என்ன? கிறிஸ்து வரும் பொழுது நான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே கடந்து செல்வேன், போவேன். அந்த நம்பிக்கை இருக்கணும், தப்பல்ல. ஆனா வேதம் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? அதை பார்த்து என் வாழ்க்கையை சரிப்படுத்த, அதை பார்த்து என் ஓட்டத்தை சரிப்படுத்த, அதை பார்த்து என் பேச்சுக்களை சரிப்படுத்த, அதை பார்த்து என் கனிகள் எல்லாம் என் வாழ்வில் குலுங்க. அதற்காக வேண்டி இதையும் உன்னையும் வைத்து பார்க்கிற பொழுது கிறிஸ்து இன்னைக்கு வந்தா போவியா? ஆயத்தமா? இன்னைக்கு முக்காவாசி கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? பேச்சிலேயே தங்க வாழ்க்கையை ஓட்டுகிறார். ஐயோ பரிதாபம் ஐயா, பேச்சிலேயே வாழ்க்கை ஓடுகிறது, பேச்சிலேயே கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. நான் கிறிஸ்தவன், பல பல வள, நான் கிறிஸ்தவன், அல வள வள வள, நான் கிறிஸ்தவன். ஆனால் பிதா சொல்றார், பிதாவின் சித்தத்தின்படி செய். இதுவரைக்கும் என்ன சித்தம் நிறைவேற்றினீங்க? என்ன சித்தத்தை நாம் கைப்பிடித்தோம்? சித்தத்தை நிறைவேற்றுகிற பொழுது வருகிற பாடுகளினால் தேவனுக்கு மகிமை என்று எத்தனை தடவை சொன்னோம்? சித்தத்தை நிறைவேற்ற கை வைக்க வருகிற பிரச்சனையோட ஆள் போய் சேர்ந்துடும். சித்தமும் நிறைவேற்றல, கடைசி ஆலையும் வளர்ந்ததாய் போயிடுது. இதுதான் கிறிஸ்தவம் இன்னைக்கு. ஐயா, வசனத்துல ஊண்ட கட்டுப்படுங்க, வசனத்துல ஆழ்மையாக போங்க,
அசனத்தில் ஆழ்ந்திருக்கிற மனுஷன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பேசுகிறது போல பேசவே மாட்டான்,
பேசவே மாட்டான்.
திரும்ப திரும்ப சொல்றேன், வசன அறிவில்லாதவர்கள் தயவு செய்து கிறிஸ்தவத்தை குறித்தும் வேத சத்தியங்களை குறித்தும் தைரியமாய் பேசாதீங்க. சபைக்கு நான் சொல்றேன், இங்க சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், அலட்டாதீங்க. இருந்து
ஏதோ தெரிஞ்ச மாதிரி கட கட கடகடான்னு வாசிச்சுட்டு போகாதீங்க.
உனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நான் சொல்றேன், இவ்வளவு நாள் நடந்து இவ்வளவு நாள் நான் கற்றுக்கொண்டதுல உங்களை பார்த்ததுல நான் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி தேவராட்சியம் இல்ல. புதிதாக வருகிறவர்கள், இப்பொழுது நேற்று முதல் நான் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒழுங்காக வசனத்தை சரியாக வாசிங்க. ரெண்டு வசனத்தை வாசிச்சு விட்டு எல்லாம் தெரிஞ்சான்னு சொல்லி நிக்காதுங்க. ஏன்னா உனக்கு புரியாது, அறியாது, தவறாக நீ போய் விடுவாய். விசுவாசிகள் புதிதாக வந்தவர்களுக்கு வசனங்களை சொல்லுகிறபடி உங்களுக்கு தெரிஞ்சதை விளங்கப்படுத்தாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்காதீங்க. உங்களுக்கு எனக்கு தான் இதுதான் பிரதர், இப்படித்தான் பிரதர் என்று அடிச்சு அந்த மனிதனுக்கு ஊட்டி விடாத. ஏன்னா அவன் தவறாய் போய் விடுவான். ஆகையினால கனி கொடுக்கிற மரங்களாயும் பிதாவின் சித்தத்தை செய்கிற ஜனங்களாயும் மாறுங்கப்பா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எடுத்து வைத்து பார்த்தால் அவர் பிதாவின் சித்தத்தை செய்தது போல நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய்? பிதாவின் சித்தத்தை செய்கிற பொழுது ஒவ்வொரு நிமிடத்திலையும் பாடுகள் அதோடு சேர்ந்திருக்கிறது, துன்பங்கள் சேர்ந்திருக்கிறது, கண்ணீர்கள் சேர்ந்திருக்கிறது, கவலைகள் சேர்ந்திருக்கிறது, இழப்புகள் சேர்ந்திருக்கிறது. சபையில இருந்து கொண்டு அலட்டாதீங்க. சும்மா வளவளண்ட மற்றவங்களை குறிச்சு, அதை குறிச்சு, இதை குறிச்சு போட்டு தேவ ராஜ்யத்துக்கு கேடுண்டாக்காதீங்க. தேவராட்சியத்தை கட்டுவது பயங்கரமான கடினமானது, தேவராட்சியத்தை கொண்டு செல்வது சரியான கஷ்டமானது, நாம் அந்த சித்தத்துக்குள்ள இணைந்து செயல்படுவது எங்களுக்கு சரியான கஷ்டமானது. உங்கள் சிலுவையை எடுக்க உங்களுக்கே முடியல, சபையில் இருக்கிற அவ்வளவு பேருடைய சிலுவைகளையும் போதகர் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆகையினாலே பிதாவின் அப்பொழுது நான், 23 வசனத்தை சொல்லி வாசிங்க,
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன்.
இந்த வார்த்தை பிதாவானவர் உன்னை பார்த்து சொல்லணுமா, என்னை பார்த்து சொல்லணுமா? என்ன உங்களுக்கு தெரியாதப்பா, அக்கிரம சிந்தைக்காரன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு காரியங்களையும் கிறிஸ்துவின் அடிப்படையிலே, வசனத்தின் அடிப்படையிலே கால்களை தூக்கி வையுங்க. தேவன் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாள்? இப்பொழுது இயேசு சொல்லியிருந்த இப்ப என்ன சொல்லுவார் இயேசு எனக்கு? இப்படி நடக்க சொல்லுவாரா? இப்படி பேச சொல்லுவாரா? இப்படி நிக்க சொல்லுவாரா என்று கேட்டு கேட்டு செயல்படுங்க. ஒவ்வொரு காரியங்கள் வரும் பொழுதும் நாமளே நாம நினைத்தபடி பேசாதபடிக்கு சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். தேவராட்சியத்தில் வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பல தடவை யோசித்து யோசித்து கால்களை வைக்கிறோம். தேவராட்சியத்தில் கத்தியின் மேல நடப்பதற்கு சரி, தேவராட்சியம் சும்மா ஈஸியானது கிடையாது. இரக்கம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அதற்கு மேலாக நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறக்காதீங்கப்பா. இன்னைக்கு ஒரு சிலர் அன்பிலே சாய்ந்து விடுகிறோம், கிருபையிலே சாய்ந்து விடுகிறோம், இரக்கத்திலே சாய்ந்து விடுகிறோம், அவர் நீதி உள்ளவர் என்பதை மறந்து விடுகிறோம். அவர் வருகிறார், அவர் சீக்கிரம் வருகிறார். சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதுவே சபையினுடைய நோக்கம், இதுவே பிதாவினுடைய நோக்கம். கிறிஸ்து வருகிற பொழுது மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீ நானும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே பரலோகத்தை சந்திக்க முடியுமா? தேவனை சந்திக்க முடியுமா? தேவனை பார்க்க முடியுமா? அங்கே கடந்து செல்ல முடியுமா? சொல்லுங்கப்பா, கடந்து செல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறேன், பார்த்துட்டு முடியுமான அளவுக்கு சீக்கிரத்திலே நான் முடிச்சிடுறேன். மத்தேயு 25 வசனத்தில் இருந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிப்பீர்களா?
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 புத்தி உள்ளவர்களும் 5 புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதித்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்.
அப்படி இருங்க. இது சம்பவம் நாம பல தடவை வாசிச்ச சம்பவம். இது ஒரு சபை, இந்த பக்கத்தில் இருக்கு பார்க்கப்படுது. ஒரு சபை, ஒரு சபை ஒன்று இருக்கிறது. 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இருக்கிறோம் நாங்க. தேவனுடைய வருகைக்கு எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம்? ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஆயத்தப்படுறீர்கள், நானும் ஆயத்தப்படுகிறேன். நீங்களும் ஆயத்தப்படுகிறீர்கள், நானும் ஆயத்தப்படுகிறேன். கிறிஸ்து வருகிற நாளை யாரும் அறிய முடியாது. ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா 5 பேர் எண்ணெயில குறைவு கொண்டாங்க. அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, தூங்குறேன்னு சொல்லி நீங்க போய் வீட்டுல தூங்கணும்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்விலே அநேகர் தூங்கிட்டே இருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்வு என்பது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டியது உண்டு. அக்கினியானது பலிபிடத்தில் எப்பொழுதும் எரியணுமா? உனக்கென்று தனிப்பட்ட விதத்தில் உன் இருதமான பலிபிடம் ஒன்று இருந்தது, அது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது நூன்றுனா நீ நித்திர ஓடுறதுக்கு சரி. 5 பேர். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவன் வருகை வரைக்கும் இந்த 5 பேருடைய வித்தியாசத்தை காண முடியவில்லை. 10 கன்னிகைகள் இருந்தாங்க, 10 பேருடைய சாயலிலேயும் ஒரு மாற்றமும் இருக்கல. கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த 10 பேரையும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப நான் நீங்க பாத்தீங்கன்னா பிரதர், நீங்க கொஞ்சம் வசனத்துல ஸ்ட்ராங்காங்க. ஏன்னா நீங்க கிறிஸ்து வரப்போகிறார், ஏன்னா அதை நான் பாக்குறேன் என்று சொல்லி சொல்லலாம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த 10 பேருக்கும் ஒருத்தனுக்கும் சொல்லக்கூடாத அளவுக்கு அந்த மாதிரி பழிச்சு பழிச்சுட்டு இருந்தாங்க. பாருங்க, கிறிஸ்து வரும் வரைக்கும், இயேசு வரும் வரைக்கும். அந்த இடத்துல போன உடனே நம்முடைய அவசரத்திற்கு கிறிஸ்து வர போறது கிடையாது. இவங்க எல்லாம் எதிர்பார்த்து போறாங்க, இந்த டைம்க்கு இந்த டைம்க்கு இந்த டைம் கிறிஸ்து வருவார். அங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து வர லேட் ஆயிட்டு என்ன நடந்துச்சு? படுத்தாச்சு. கவலையே இல்லை. பாரு, கவலையே இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு தேவ ராஜ்யத்து குறித்து, தேவனுடைய வரியை குறித்து, தேவ காத்து கவலையே இல்லை. அந்த மாதிரி ஆவிக்குரிய நித்திரை நித்திரை போடு, நல்லா போட்டு நித்திரைகள். திடீரென்று அவர் வருவார். சடுதியிலே அவர் வருவார். ஒருவரும் அறியாத நேரத்திலே வருவார். அப்பொழுது என்ன செய்வோம், என்ன செய்வோம்? ஐயா, இது சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது, இது அருமையாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. கனிகள் என்று வடிவெல்லாம் போட்டு எழுதியிருக்கிறார். என் பேரை போட்டு எழுதியிருந்தா என்ன நடந்திருக்கு? என் பேரை போட்டு எழுதியிருந்தா தாசர் என்கிற செடி போயக்கில் எண்ணெயை கொஞ்சம் கொண்டு போனார். கிறிஸ்து வருகிற பொழுது தாமதமான பொழுது விழுந்து அவர் படுத்து நித்திரை அடைந்து விட்டார். கிறிஸ்து வந்த பொழுது 5 பெயர் சேர்ந்து போய்விட்டார்கள். கதவு மூடப்பட்டவுடனே தாசன் எழும்பி நின்று கதறி 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 அழுதா. ஓடின ஓட்டம் வீணாய் போனது, உழைத்த உழைப்புகள் வீணாய் போனது, வாழ்ந்த வாழ்க்கைகள் வீணாய் போனது. உங்களை நான் அறியேன். இங்க அடுத்த ப்ரொமோஷன் யாருக்கு? கிறிஸ்துவர்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு. உங்களை நான் அறியேன். என்னப்பா, சபையில நான் தானே இருந்தேன், நீ இருந்தது ஒண்ணு எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணு தெரியாதப்பா. ஆண்டவரே, நான் தானப்பா அந்த சபையில மூப்பரா இருந்து ஊழியம் செய்த மனுஷன், எனக்கு ஒன்னு தெரியாதப்பா. ஐயா, நான் தான் போதருக்கு பக்கத்தில் இருந்து அவருக்கு உதவியாக நின்று பிரசங்கம் பண்ணின மனுஷன், எனக்கு ஒன்னு தெரியாது தெரியாது. எல்லாரையும் பார்க்கிற பொழுது பல பல பலன் இருக்கிறீர்களே. கிறிஸ்து வந்தா எத்தனை பேருக்குள்ள எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லியும், எத்தனை பேர் நீங்கள் நித்திரையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியும், எத்தனை பேர் அசட்டியாக இருந்தீர்கள் என்று சொல்லியும், எத்தனை பேர் நிர்விசாரமாக இருந்தீர்கள் சொல்லியும், எத்தனை பேர் கர்த்தருக்கு பயம் இல்லாமல் இருந்தீர்கள் என்று சொல்லியும், கர்த்தர் நிர்விப்பாரே. அப்பொழுது என்ன செய்வீர்கள்? யாரிடத்துல சொல்லுவீர்கள்? யாருக்கு கால் பண்ணுவீர்கள்? யாரிடத்துல முறையிடுவீர்கள்? இன்றைக்கு முறையிடுவதற்கு ஏராளம் தாராளம் இருக்கிறார்கள். அன்றைக்கு யாரிடத்தில் என்ன சொல்லுவீர்கள்? யாரை தேடி ஓடுவீர்கள்? கிறிஸ்துவனுடைய வருகை மலையை பார்த்து எனக்கு மேல விழுந்துச்சுனாலும் விழாதா. நீ மரணத்தை தேடி ஓடுனா மரணம் உன்னை விட்டு ஓடும். ஏன்னா நீ அவ்வளவு கொடுமையான மனுஷன். மரணத்தை வாங்கிடுச்சுன்னா அது ஓடும் தண்டை பாட்டுக்கு. வேணாப்பா, இந்த வேலையே நான் செய்வான் வேணுங்கிறதா? கிறிஸ்துவின் வருகையை குறித்து, தேவனுடைய நாளை குறித்து திட்டவட்டமாக வாசிங்கப்பா, எடுத்து வச்சு வாசிங்க. இந்த காலகட்டத்தில் வாசிங்க. நிர்விசாரமாக நடக்காதீங்க. ஏனோ தானோ நடக்காதீங்க. தனி இல்லாமல் வாழாதீங்க. வசனத்தை எடுத்து வச்சு ஆண்டவரே என்னை மாற்று மாற்று புலம்புங்கப்பா. வருகிற மாசம் உவாச ஜெப கூட்டத்துல நம்முடைய உள்ளான வாழ்க்கை மாற வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணவன்னு சொல்லி நான் விரும்பி அதை குறித்த குறிப்புகளோடு யோசிச்சுட்டு இருக்கேன். மற்றவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணது போதும், பேசாம இரு. நீ உன் வாழ்க்கை மாறும். நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கையெல்லாம் மாறி அங்க கோல்டாக இல்லை. ஆகவே உன் வாழ்க்கை தனிப்பட்ட விதத்திலே மாறணும். இதுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். வேற எதுக்கும் ஜெபம் பண்ண வருது. எல்லாரும் நாம எதை பார்க்கிற பொழுது பார்க்கிற விதத்தில் நீங்க ஒருத்தரும் இல்லப்பா. ஆகையினால உள்ளான மனுஷன் மாற்றப்பட வேண்டும். தேவனுக்கு இணையாக ஒப்பாக கொன்றப்பட வேண்டும். தேவனோடு இணைய வேண்டும். நான் அவருடைய வருகைக்கு நாம் தயாராக்கப்பட வேண்டும். ஆகையினால உள்ளான மனுஷனை குறித்து நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். அந்த ரெண்டு நாள்ல மூன்று நாள்ல இதில் குறித்து கணக்கு ஜெபம் பண்ணி கத்திருக்குள்ள நான் நம்புகிறேன். கடைசியில பாத்தீங்கன்னா எண்ணையும் இல்ல பண்டும் இல்ல. இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ளே வசன அறிவு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க. என்ன வசன அறிவு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு சரியென்று படுகிற அதுதான் உங்களுக்கு வசன அறிவு. அது தவறான அறிவு வழங்குறதா? எனக்கு சரியென்று படுகிற வார்த்தைகள் எல்லாம் தான் இன்னைக்கு ஒரு சிலரை பிடிக்க முடியாது. ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு அதையே சாஞ்சிட்டு இருக்கிறார்கள். வசன அறிவுன்றது அது பகுத்தறிந்து ஒரு காரியத்துல வந்து அந்த வசன என்னையும் தாக்கும் உன்னையும் தாக்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு எல்லாருடைய பட்டயம் எப்படி தெரியுமா? ஒரு பக்கம் தான் அதை கருக்காக இருக்குது. எல்லாரும் பட்டத்தை எப்படி வச்சிருக்கா? ஒரு பக்கம் தான் தீட்டி வச்சிருக்கா, மற்ற பக்கம் தீட்டவே இல்லை. ஏன்னா ஒரு பக்கத்தால வெட்டி 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 மற்ற பக்கம் என்ன ஆயிட்டுது? என்ன சொல்றது தமிழ்ல சொல்லுங்கப்பா, தெரிஞ்சு நீங்க சொல்லாம இருக்கலாமா? ஒரு பக்கத்தால வெட்டி 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 கூர் ஆயிட்டுது, மற்ற பக்கம் என்ன ஆகுது? மடங்கிச்சு, அந்த சப்பை ஆயிட்டா, இல்லாட்ட கூர் இல்லாம போயிட்டு ஏதோ. ஆனா வேதம் சொல்லுகிறது பட்டத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறதாம் கூர். அது என்னையும் வட்டும் அவங்களையும் வட்டும். ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை போகுது தெரியுமா? அப்படியே மற்றவங்களை வெட்டி 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 மற்றவங்களை வெட்டி 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 மற்றவங்களை வெட்டி 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 இப்படியே ஆவிக்குரிய வாழ. ஐயா கிறிஸ்து வருகிறார், இயேசு வருகிறார், அவர் சீக்கிரமாக வருகிறார். இன்னைக்கோ நாளைக்கோ எனக்கே தெரியாதப்பா, பிரதங்கிமார் கிறிஸ்துவுக்கே தெரியாது. பிதா எப்பன்னு சொல்றாரு, அப்ப வர்றங்குவா. செய்வதை எல்லாவற்றையும் துணிந்து செய்யுங்கள், பேசுகிறது எல்லாவற்றையும் துணிந்து பேசுங்கள். கத்தர் வருகிறார், அவர் செய்து விட்டு இவரை சாட்டுவது, இவர் செய்து விட்டு அவரை சாட்டுவது, அவர் செய்து விட்டு பிள்ளைகளை சாட்டுவது, பிள்ளைகள் செய்து விட்டு தாய் வெப்பனை சாட்டு. வருகிறார் புத்தி இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்க்க விருப்பமா? டைம் ஓடுது பாருங்க. சாமி தொடர்ந்து வாசி, அடுத்த பக்கத்து வாசி, அதே இதுல 14 வசனத்திலிருந்து வாசி.
அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகுகாலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான்.
30 வசனத்தை வாசிங்க.
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
அடுத்த சம்பவம் பாருங்க. ஊழியம் செய்கிறோம், எல்லாரும் ஊழியம் செய்கிறோம் இல்லையா? எந்த எண்ணத்தோடு நாம் ஊழியம் செய்கிறோம்? ஏன் ஊழியம் செய்கிறோம்? என்ன நினைத்து ஊழியம் செய்கிறோம்? நீங்கள் ஊழியம் செய்கிற விதத்தை பார்த்து எனக்கு சரியான கவலையாக இருக்கிறது. நினைச்சா செய்கிறீர்கள், நினைக்காவிட்டால் போகிறீர்கள். நினைச்சா செய்கிறீர்கள், இன்றைக்கு இல்லைன்னா போயிட்டு வரேன்றீர்கள். குந்தி குந்தி எழும்பாதிருங்கள். ஊழியத்தை கொடுத்தால், பொறுப்புகளை கொடுத்தால், அதற்காக வேண்டி நீங்கள் ஓட வேண்டும். இன்று வரைக்கும் எனக்கு கொடுத்த ஊழியத்துல நான் போதற்கு நான் நம்புறேன். அந்த ஊழியத்தை விட்டு எனக்கு நினைச்ச நேரம் நான் செய்கிறேன்னு சொல்லி நினைப்பது கிடையாது. நினைச்ச நேரம் தான் நான் செய்வேன். எனக்கு இன்னைக்கு சரியில்லை, எனக்கும் பிரதருக்கும் சரியில்லை, அதனால நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு செய்யலாத ஊழியம், இன்னைக்கு எனக்கும் சிஸ்டருக்கும் சரியில்லை, நான் சேர்த்துக்கு வரமாட்டேன். இன்னைக்கு செய்யலாத ஊழியம், இன்னைக்கு அதுக்கு இதுக்கு சரியில்லை, நான் வரமாட்டேன். ஏண்டா ஊழியம் என்னால செய்யலாது. 1 தாளாந்து ஒருத்தில கொடுத்த ஆண்டவர்கள் பாத்தீங்க முன்னுக்கு நான் முழுத்திலும் வாசிக்கல, கருப்பொருள் பேசிட்டு வரேன் பாருங்க. 1 தாளாந்து ஊழியத்தை கொடுத்தால் அதை தேவராட்சியத்துக்கு பிரயோசனப்படுத்த வேண்டும். அதையே வைத்துக்கொண்டு அதையே பார்த்துக்கொண்டு இருப்பதற்கு நமக்கு ஊழியம் கொடுக்கப்படவில்லை. சுவிசேஷம் சொல்லுகிறவன் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். மியூசிக்கை வாசிக்கிறவன் அவனுடைய டாப் லெவலுக்கு வர வேண்டும். வர்ஷிப் பண்றவன் அவனுடைய உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும். பிரசங்கி வசனங்களை தாட்டி எடுத்து நோக்கி எதை கொண்டு வந்து கத்திரத்திலிருந்து கொடுக்கணும் அவ்வளவுக்கு கொன்ற வேண்டாம். கூட்டுகிறவர்கள் இன்னும் அருமையாக கூட்ட வேண்டும். இது கத்தருடைய ஆலயம். கீபோர்டுகள் என்ன சின்ன பயபக்தோடு ஐயா பின்னுக்கு நிக்கிறீங்க முன்னுக்கு நிக்கிறீங்கன்றபடினால எங்கேயும் பயம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது. அசதியா செய்கிறவன் ஊழியத்தை சபிக்கப்பட்டவன். அதனால செய்யாத, போன இடத்துல சொல்லு பாஸ்டர் எனக்கு இந்த ஊழியத்தை இதுக்கு மேல நல்லெண்ணத்தோட செய்ய கஷ்டமா இருக்குது, ஒப்பட திரும்பி போயிரு. செய்து கொண்டு அசதியாகவும் அசட்டியாகவும் செய்யாத ஊழியத்தை செய்யாத, கொடுத்த ஊழியத்தை திருப்பி, கொடுத்து விட ஊழியத்தை திருப்பி. நான் கத்திரக்குள்ள நான் நம்ப நான் சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க, எந்த ஊழியத்திலே நாட்டில் எண்ணப்பட்டு எந்த ஊழியத்தின் நாட்டிலே குறித்து கத்திரனோடு பேசுவாராக இருந்தால் நான் போன இடத்திலே போய் சொல்றேன், பாஸ்டர் தேவன் எனக்கு தந்த ஊழியம் உங்களுக்கு கீழே இருந்து ஊழியம் செய்து மேன்மையான நாட்கள், ஆனால் இனி இந்த ஊழியத்தை நீங்கள் இன்னும் ஒருவருக்கு கொடுங்கள் என்று சொல்லி நல்லெண்ணத்தோடு சொல்லிவிட்டு அவரோடு கூட இருப்பேன். பழங்கிறதா? அதை விட்டு விட்டு நினைத்து நினைத்து செய்வது, ஓடி ஓடி செய்வது, இஷ்டமண்டா செய்வது, அவரோட சண்டை பிடிச்சா செய்யாம போறது, இவங்களோட பேசி நான் செய்யாம போறது, நினைச்சா ஓடுவது, நினைச்சா ஓடாமடையோ, யாரு ஊழியம் செய்கிறாய்? உன் வீட்டு காரியத்தில் இப்படித்தான் நடக்கிறாயா? உன் பிள்ளைகளின் காரியத்தில் இப்படித்தான் நடக்கிறாயா? தேவனுக்கு ஊழியம் செய்யா செய், இல்லாவிட்டால் விட்டுவிடு ஊழியத்தை செய்யாத. உன் அசதியான ஊழியங்கள் தேவராஜ்யத்துக்கு தேவையில்லை. நான் இல்லாவிட்டால் தேவன் இன்னும் ஒருத்தனை நிறுத்துவார். நான் இல்லாவிட்டால் தேவன் இன்னை விட நல்ல மனுஷனை இதில் நிறுத்துவார். காதல் இருக்கிறவன் கேட்க கடவன். தாசன் என்கிற மூப்பன் இல்லாவிட்டால் தேவன் இன்னும் ஒரு வல்லமையான மூப்பரை இந்த சபைக்கு கொடுப்பார். அதனாலே தாசன் நினைக்க கூடாது, நினைத்தபடி செய்யலாம் என்று சொல்லி அசதியாக எதுவும் செய்யக்கூடாது. பயத்தோடு செய், பயபக்தியோடு செய், விருப்பத்தோடு செய், வாஞ்சியோடு செய், தேவராஜ்யத்துக்கு செய், அதுக்கு மேலாக கீழ்ப்படிவோடு செய், கீழ்ப்படிவோடு செய் ஊழியத்தை. இவனுக்கு கொடுத்தாங்க, தாசனுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார் மூப்பர். அதையே போத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல, மூப்பர் என்ற பெயரை வைத்துக் கொண்டு முன்னுக்கு அமர்ந்திருப்பதற்கு அல்ல, அதுல அவன் செயல்பட வேண்டும். இந்த ஊழியக்காரன் என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவரே நீர் என்னை வந்து கோபித்து விடுவீர், அதனால நான் என்ன செய்தேன், தந்த சபையில பேசாமல் முன் வாங்கிலேயே இருந்துட்டு இருந்தேன். ஆண்டவரே இதுக்கா ஊழியம் தந்தார் உனக்கு, இதுக்கா ஊழியம் தந்தார் உனக்கு, இதற்கா ஊழியம் தந்தார் உனக்கு? ஐயா வசதி இருந்தா தான் ஊழியம் செய்வேன் சொன்னா எல்லாரும் செய்வானே. எனக்கு வசதி இல்ல, வசதி இருந்தா தான் சொன்னா நீ எதற்கு? துன்பமும் துயரமும் தாங்க சகிக்க முடியாதவர்களை தேவன் ஊழியத்துக்கு அழைப்பதில்லை. வேதத்திலே எந்த ஊழியக்காரனையும் எடுத்து பாருங்க, துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் கண்ணீர்களையும் சந்தித்து தான் அவர்கள் தேவராட்சியத்தை கட்டினார்கள். எல்லாம் நல்லா இருந்தா தான் ஒரு சிலருக்கு இன்றைக்கு ஊழியம் செய்ய விருப்பமா இருக்குது. எல்லாம் வசதியாக இருந்தா தான் ஊழியம் செய்ய விருப்பமாக இருக்கிறது இல்லையா? தேவ ஊழியம் என்பது நீ நினைக்கிற மாதிரி செய்வதல்ல, உன் நினைவுகள் அவருடைய நினைவுகளும் அல்ல. வழங்குறதா? ஆகையினால இங்க அந்த கடைசி வசனத்தை வாசிய,
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய
பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் யாரு? தாசன். அவருக்கு மூப்பரண்டு ஒரு ஊழியத்தை கொடுத்து சபையில வாசல் வச்சு இரண்டு இருத்தி விட அவர் செய்ய வேண்டியது ஒண்ணுமே செய்யறது இல்ல, அவர் பேச வேண்டியது ஒண்ணும் பேசுறதே இல்ல, அவர் கவனிக்க வேண்டியது ஒண்ணும் கவனிக்கிறதே இல்ல, அந்த ஊழியத்தில் ஒரு முன்னேற்றமும் இல்ல. அதையே வச்சிட்டு இருக்கிறாரு. கிறிஸ்து வருவாராம், இவர் அந்த மூப்பர் ஊழியத்தை அவர்கிட்ட கொடுப்பாராம், அதற்கு அவன் இவர் அழைக்கப்பட்டாராம் என்று அவர் இருக்கிறார். அந்த பிரயோசனமற்ற ஊழியக்காரன் பாணி, நீ பிரயோசனமற்ற ஊழியக்காரன், அசட்டைத்தனமாக இருந்தியே, அசத்தியா இருந்துட்டியே. ஆண்டவர் உமக்கு பயத்துலதான் அப்படி இருந்த, நீ பயந்தது சரி, தவறான பயம் இல்லையா? இது இன்னைக்கு விசுவாசியுடைய வாயில வருகிறது என்ன தெரியுமா? பிரதர் இங்க இல்ல, அண்மையிலே ஒரு சிஸ்டர் டெலிபோன் அடிச்சா, இல்ல டெலிபோன் அடிக்க நான் தான் அடிச்சேன், அவ ஒரு துன்பத்தின் காரியத்திலே இருந்து கொண்டிருந்தா. என்ன தெரியுமா சொன்னா? நான் இனி சர்ச்சைக்கு வரமாட்டேன். நான் என்ன பயம், என்ன பிரச்சனை, இனி நான் வரமாட்டேன். நான் என்ன சரி ஓகே அழுதுட்டே இருக்கா, சரி ஓகே எல்லாம் முடிஞ்சது நான் பேசிக்கிறேன். கொஞ்சம் அடுத்த நாள் எடுத்தேன், அடுத்து கேட்டேன், அழுது அந்த தண்ணீர்ல நீந்தி முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்டேன். இன்னைக்கு விசுவாசிகள் என்ன சொல்றாங்க? எடுத்த வீச்சுக்கு என்ன, நான் சேர்த்துக்கு வர மாட்டேன். நீ சேர்த்துக்கு வராட்டிக்கு உனக்கு தான் நஷ்டம், வேற ஒருத்தருக்கும் கிடையாது, ஒருத்தருக்கும் கிடையாது. உனக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டிய கடமை சொல்லி ஆயிடுச்சு, அது வாழ முடிஞ்சு கத்தரோட இணைய முடிஞ்சா வா சபைக்கு, இல்லையா வீட்டுல இரு, ஆனா நட்டம் உனக்கு தான், நான் வரமாட்டேன். இன்னைக்கு வளர்ந்த விசுவாசிகள் பார்த்துட்டு இருக்க பொழுது திடீர்னு நான் சாச்சிக்கு வரமாட்டேன். வளர்ச்சி உனக்கு நான் சொல்லி தெரியணுமா? நான் சாச்சிக்கு வரமாட்டேன். ஏன், என்ன என்ன நடந்தது? பார்த்தா தெரியாம ஒரு காலை வளைக்கிட்ட, அதான் நடந்தது. என்ன நடந்தது? நான் சாச்சிக்கு வரமாட்டேன். வளர்ந்த விசுவாசிகள் சொல்ற வார்த்தைகள் இது. இதுதான் இந்த காலத்துல இந்த கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்க, நான் சாச்சிக்கு வரமாட்டேன். நான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு எடுத்துக்கிட்டேன், வாங்க அவர்கிட்ட நான் கேட்டேன், நீ அந்த தருணத்துல சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? இதுதான் உன் வளர்ச்சியான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். நேரம் சாரி சாரி சார், சாரி சொல்லி பிரயோசனம் இல்லப்பா, நீ சொன்னது சொன்னதுதான், எழுதப்பட்டது எழுதப்பட்டது தான், சொல்லி எந்த பிரயோசனமும் கிடையாது. அவனவன் விசுவாசி ஊழியர் என்ன சொல்றான், நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன். ஆனா உங்க போதகரப்பா சொல்லிருக்காரு, நான் சேர்ச்சிக்கு வரமாட்டேப்பா, உங்க உபத்திரவனால தாங்க முடியல, உங்க பிரச்சனையினால சகிக்க முடியல. இதுதான் அழைப்புக்கும் அழைக்கப்படாததுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதுதான் ரெண்டு பேசுறது. இதுக்கும் உண்டு, அழைக்கப்படாவிட்டால் இந்த பெரிய ஊழியத்தை எவராலும் செய்ய முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அழைக்கப்படாவிட்டால் மூடி வைத்து விட்டு இருப்போம் ஊழியத்தை. இன்னைக்கு ஊழியத்தை குறித்து என்ன இருக்குதாப்பா, ஊழியத்தை குறித்து அறிவு இல்லாதபடினால நாம் அப்படி நடந்து கொள்ளுகிறோம், நடந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஊழியம், அவன் அவனுடைய உச்சக்கட்டத்தை சந்திக்க வேண்டும். பாடுகிறவன் பாடுகிற பொழுது தேவ பிரசன்னத்தை இறக்கணும். மியூசிக்கலை வாசிக்கிறவர்கள் வாசிக்கிற பொழுது பிசாசுகள் ஓடல், அதான் உச்சக்கட்டம், ஊழியத்தின் உச்சக்கட்டம். புதைச்சி வைக்கிறதுக்கல்ல, அவன் ஆடியோக்களை செய்கிற பொழுது சவுண்ட் அப்படியே வந்து அப்படியே ரம்யமாக இருக்க வேண்டும், அது அவனுடைய உச்சக்கட்டம். டீ போடுகிறவர்கள் அதை ஒழுங்காய் போட வேண்டும். உங்க வீட்டுக்கு போடுகிற போல அளவாக சரியாக நேர்த்தியாக பார்த்து அதை போட வேண்டும். அதை குடிக்கிறவன் வந்து சொல்ல நல்லா இருந்தது, கூட்டுகிறவர்கள் கூட்டி முடிந்த பொழுது சொல்ல ஓ இது என்ன, எங்க வீட்டை விட அருமையாக சுத்தம் பண்ணி இருக்கிறீர்களே, இது தேவனுடைய வீடு. அசதியாக நின்று அலட்டாதீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை நினைத்த பொழுது செய்வது, நினைத்த பொழுது விட்டுட்டு போறது, நினைத்த பொழுது செய்கிறது, நினைத்த பொழுது ஓடுகிறது. அதனாலே வருகிற பாதிப்பு உனக்கல்ல, தேவர் ஆட்சியத்திற்கு. அது உனக்கு புரியாது, அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு தான் அது புரியும். உனக்கு கொடுத்த ஊழியத்திலே உண்மையாயிருங்க, உத்தமமாயிருங்க, போதகருக்கு கீழ்ப்படிஞ்சு அதை செயல்படுத்துங்க. அதை விட்டு விட்டு ஊழியம் எல்லாருக்கும் செய்ய தெரியும்னு சொல்லி செய்தால் கடைசியில கண்ணீர் தானப்பா. அதையும் நான் சொல்றேன், ஊழியம் செய்ய ஊழியம் என்றது வந்து ஒரு நல்ல காய். இப்ப நாம இன்னைக்கு வந்து கதறி அடுக்கிறோம், அதனால எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அடுக்கிறது இல்லை. அது எங்களுக்கு தெரியும் சொல்லி உன்னை விட என்ன விட என்ன அடுக்கிறதுக்கு ஒன்னு அவன் அந்த சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் எல்லாம் கொண்டு வந்து அடுக்கிறவனு இருக்கான். ஏமன்ல இதெல்லாம் பெர்ஃபெக்ட்னஸ் வந்து நம்ம ராயின் சரியா சரியா, இது போட்டிருக்கு காபெட் போட்டிருக்குதும் சரியான்னு சொல்லி அவன் அளந்து பாக்குறவனு இருக்கிறான் பாரு. அதை குறித்து பேச வர இந்த ஊழியத்தை உள்ளத்தோடு செய்கிறோமா என்பது முக்கியம். நேற்று முன்னால மெக்னாஸ் வந்து காய்ச்சிக்கணும்னு எனக்கு இந்த வருஷத்துக்கு ஒருத்தர் வர்ற கண்ட்ரோல் இருக்கிறது, இப்ப அடுத்த அடுத்த மாசம் வரப்போகுது. அப்ப அந்த இன்னும் ஒரு மெக்னாஸ்ல போய் இந்த காய்ச்சி கொண்டிருக்க பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு முதல்ல இருந்தவர் அவருடைய வேலையை வந்து ஹேட்ஸ்லிக்காக அதாவது இருதயத்தால செய்தார், இப்ப வந்திருக்கிற கண்ட்ரோலர் அப்படி இல்லையா. ஊழியம் செய்வது என்பது ரெண்டு விதத்துல செய்யலாம், செய்யணும் என்று செய்யலாம், மற்றது இருதயத்தால செய்யலாம். விளங்குறதா, விளங்குறதா? நீ என்ன இவ்வளவு நாள் என்ன செய்யணும் செய்யணும் செய்துட்டு இருக்கியா? நீ இவ்வளவு நாள் செய்யற ஊழியம் என்ன செய்யணும் செய்துட்டு இருக்கியா? ஐயா நான் தேவனுக்கு ஒண்ணு சொல்றேன், உனக்கு செய்ய முடியல, போராட்டத்துல போய் ஒப்புக்கொடு, திருப்பி கொடு, பாஸ்டர் என்னால இயலாது, இந்தாங்க இந்த ஊழியத்தை கொடுங்க, வேற பிரச்சனையே கிடையாது. அல்லாவிட்டால் செய்யறதை பயபக்தியோடு கர்த்தருக்கு செய்யுங்க. ஊழியம் ஏன் தெரியுமா நாம் செய்கிறோம்? கர்த்தரை நேசிக்கிறபடினால செய்கிறோம். அந்த ஊழியத்தில் நாம எவ்வளவு உண்மையாயிருக்கிறோம் என்பதும், நாம் தேவன் எவ்வளவுக்கு நேசிக்கிறோம் என்பதும் தெரியும். விளங்குறதா, விளங்குறதா? சில வேலைகளில் பார்த்தா ஆக்கள் காணவே கிடையாது, எங்க எல்லாம் போயிட்டாங்க. கர்த்தருக்குள்ளே பயந்து ஊழியத்தை செய்யுங்கப்பா. இதை விட வேளாண் காரியங்கள் இருக்கிறது. இந்த சம்பவத்தை மாத்திரம் நான் வாசிச்சுட்டு முடிச்சு, எனக்கு தெரியும் டைம் போயிட்டுன்னு சொல்லி வாசிச்சு முடிச்சிருவேன். 10:25-35 வாசிங்க, 10:25-35 வாசிங்க.
இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது உம்மை கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார்.
இன்னைக்கு நாம யார தேடுறோம் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய தேடுறோம், கிறிஸ்துவுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஓடுறோம். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? 45 வசனத்தை திருப்பி வாசிய.
அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நாம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு எதை செய்யாம இருக்கிறோமோ அதை அவருக்கு செய்யல. இதை நாம் மற்றவர்களுக்கு செய்தமோ அதை அவருக்கு செய்தோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. விளங்குறதா? முன்னுக்கு பாத்தீங்கன்னா சகோதரர்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு, அதே ரெண்டு மூன்று வசனம் மேல பாத்தீங்கன்னா. கீழே பாத்தீங்கன்னா சிறியவர்கள், இந்த சிறியவர்கள் ஒருத்தருக்கு எதை செய்தீங்கன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீ இன்றைக்கு மற்றவர்களுக்கு எதை செய்கிறியோ அதை கிறிஸ்துவுக்கு செய்கிறாய் என்பதை மறந்து விடாத. நீ எதை செய்யாமல் இருக்கிறியோ அதை கிறிஸ்துவுக்கு நீ செய்யா. எதுதான் அவங்களுக்கு கேட்டாங்க, இயேசுவை பார்த்து கேட்டாங்க, என்ன ஆண்டவர் என்ன செய்யாம இருந்த, என்ன செய்யாம இருந்த, என்ன செய்தோ என்ன செய்யல? நீ எதையெல்லாம் மற்றவர்களுக்கு செய்தியோ அதையெல்லாம் எனக்கு செய்தாய், நீ எதையெல்லாம் மற்றவர்களுக்கு செய்யலையோ அதையெல்லாம் எனக்கு செய்யல. இதை விட சத்திய வழிபாடு வேணுமா? ஏப்பா எல்லாம் வானத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கிருந்து ஏதாவது பிஞ்சு கிஞ்சி வந்து விழுமண்டா? இதுதான் சத்தியம், இதுதான் வேத வசனம், இதுதான் கொடுக்கப்பட்டது, இதன்படிதான் வாழ வேண்டும். ஆகையினால நீங்கள் மற்றவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை கிறிஸ்துவுக்கு செய்தீர்கள். எதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருந்தீர்களோ அதை கிறிஸ்துவுக்கு நீங்கள் செய்யல. அவ்வளவுதான். இதை குறித்து பேச வேண்டிய ஆண்டவர் பசியா இருந்த பசியா இருந்தாரா? இங்க ஆண்டவரை நீர் பசியா இருந்தீரா? இல்லையே. உம விசாரிக்க இல்லையா? இல்லையே. எல்லாமே நாங்க செய்தோம். யாருக்கு செய்தோம்? செய்தது எல்லாம் எனக்கு செய்தீங்க, செய்யாதது எல்லாம் எனக்கு செய்யல. விளங்குறதா? ஏன் வசனம், ஏன் வார்த்தைகள் நமக்கு எடுத்து வாசிங்கப்பா, வாசிங்க. ஒவ்வொரு நாளும் எடுத்துச்சு வாசிங்க, வாசிச்சு அதன்படி நடங்க. எப்படித்தான் ஆண்டவர் என்னை மாற்று மாண்டவர், என்னை சரிப்படுத்த மாண்டவர், என்னை செயல்படுத்த மாண்டவர், நான் இன்னும் வளர இருக்க ஆண்டவர், நான் இன்னும் முன்னேற இருக்க ஆண்டவர், இன்னும் வார்த்தையில நான் ஊண்டு கட்டப்பட வேண்டும் ஆண்டவர, ஊழியத்தில நான் இன்னும் கட்டப்பட வேண்டும் ஆண்டவர. ஆண்டவரே, உமக்கு விரும்பின கனிகள் எல்லாம், ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், சிந்தனை, இதெல்லாம் எனக்குள்ள நிரம்பணும் ஆண்டவர. இப்படியே வருஷ வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நீங்களும் வருஷ வருஷம் நீங்க எதையெல்லாம் செய்கிறீங்களோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு முறை இருந்து இருந்து இரவும் பகலும் இருந்து இருந்து ஒவ்வொரு செய்தியா கொண்டு வர வேண்டியதுதான். நீங்களுமோ எதையெல்லாம் செய்யறீங்களோ அதை விடாபுடியா செய்துட்டே இருங்க. பிறகே வசனம், பிறகே உனக்கு பிரசங்கம், ஏன் உனக்கு வார்த்தைகள் தேவையில்லை. இரவு பகலாக இருந்து இரவு பகலாக ஒவ்வொரு செய்தியும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டுன்னா எனக்கு மை காட் ஆயிரும் இல்லையா? நீங்க நம்பினா நம்பீங்க, போத ரெண்டு கேளுங்க, பிரசங்கம் பண்ணு, பிரசங்கம் செய்தி எடுக்கணும்னா எப்படி பாஸ்டர் இருக்கும் சொல்லி அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார். வேலை முடிகிற அரவாசி டைம் இல்ல, மண்டே எல்லாம் போயிருமங்கால அதெல்லாம் பிள்ளையா சரியா எல்லாம் செய்து கணக்கெல்லாம் மாறுக்கிறி எண்ணி வச்சுட்டு அப்படியே வீட்டை வந்து இருந்தா இங்க வரும் வரைக்கும் நம்முடைய செய்தி நம்மளை போட்டு படுத்துற பாடு பெரிய பாடாக இருக்கும். ஏன்னா வேலை செய்யறபடினா இல்லையா? ஆகையினால உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினா வசனங்களை கொண்டு கொடுத்தா அதை பிரயோசனப்படுத்துங்கப்பா, அதை எடுத்துக்கொண்டு போங்க. இன்னைக்கு முழுத்திலும் பேசல, ஆண்டு இந்த இடத்துல எனக்கு பேசினார், அதை கொண்டு போறேன், அதுல நான் மாற விரும்புறேன், அதுல நான் திருந்த விரும்புகிறேன், அதுல என்னை சரிப்படுத்த விரும்புறேன் பாஸ்டர், எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு விளக்கம் வேணும் பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்க, எனக்கு அது தெரியல பாஸ்டர், தெரியாம செய்துட்டேன், சரியாக செய்துட்டேன், பிள்ளையாக செஞ்சேன்னா இல்ல, நிர்விசாரமாக ஏதோ ஒன்று கேட்காதவங்களுக்கு பிரசங்கிச்ச மாதிரி நாம பிரசங்கிச்சு நீங்க ஒன்றையும் கை கொள்றது இல்லையே. ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் வருகிற பொழுதுதான் ஒரு மனுஷன் வளர்ந்திருக்கிறதை பார்க்க முடியும். அவன் வசனத்தின்படி எப்படி நடக்கிறான் சொல்லி பார்க்க முடியும், வசனத்தை எப்படி கை கொள்றான்னு சொல்லி பார்க்க முடியும். இப்படி இருக்கிற பொழுது நீங்க எல்லாம் தூதர்களை விட ரம்யமாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு சோதனைகளும் தேவ ராஜ்யத்திலே சந்திக்கிற பொழுதுதான் தெரியும் வசனம் எவ்வளவுக்கு கிரியை செய்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்விலே, ஒரு மனுஷனுடைய வாழ்விலே வார்த்தைகளை எவ்வளவுக்கு கை கொள்ளுகிறார்கள் என்பது அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். இப்பொழுது தெரியாது. இன்னைக்கு முடிந்தன எல்லாரும் சந்தோஷமாய் கதைப்பீர்கள், கை தருவீர்கள், சிரிப்பீர்கள், அது சரி இதுல எல்லாம் சந்தோஷமாயிருவர். ஒன்று வருகிற பொழுதுதான் வசனம் எவ்வளவுக்கு நாம் கை கொள்ளுகிறோம், வசனத்தை எவ்வளவுக்கு நாம் பிரயோசனப்படுத்துகிறோம் என்பது நமக்கு தெரியும். மட்டும்படி அல்ல, மட்டும்படி அல்ல. ஆகையினாலே நான் பார்த்த வார்த்தைகளை தயவு செய்து சிந்தனைக்கு கொண்டு வருங்கள், இருதயத்தில் சுமந்து செல்லுங்கள். பார்த்த வார்த்தைகளுக்கு தயவு செய்து உங்களுடைய வளைந்து கொடுங்கள், வளைத்து விடுங்கள். வசனத்தை சுமந்து அதன்படி வாழ உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். இந்த எல்லா சம்பவத்தினுடைய அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அக்னி இதெல்லாம் முடிகிறது. ஆனா எல்லாரும் வந்து ஆண்டவர் ஜனங்களை பார்த்து பேசினார், வெளியில் இருக்கிறவனை பார்த்து கனி கொண்டு பேசல, வெளியில் இருக்கிறவனை பார்த்து ஊழியம் செய்யன்னு சொல்லி தாளாந்து கொடுக்கல, எல்லாம் உனக்கும் எனக்கும் தான். ஆனால் முடிவு நீங்க பாத்தீங்கன்னா அக்னி, 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 அக்னி. ஆராதனை நடந்து கொள்கிற பொழுது தயவு செய்து நிர்விசாரமாக நடந்து கொள்ளாதிருங்கள். வழங்குறதா? ஆகையினாலே இந்த வார்த்தைகளை தயவு செய்து கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை நாளே ஆசீர்வதிப்பாராக. ஹாலலுயா, ஹாலலுயா, ஹாலலுயா. எழுந்திருங்கள் தேவடி சமூகத்திலே. ஹாலலுயா, ஹாலலுயா.
உங்க ஊழியம் நானேன் கலங்கனும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. ஹாலலுயா.
உடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மாத்துங்கப்பா. நான் மற்றவர்களுக்கு எதை செய்கிறேனோ அதை உமக்கு செய்கிறேன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் மற்றவர்களுக்கு என்ன சொல்லுகிற செய்யாதிருக்கிறேனோ அதை உமக்கு நான். ஐயா, இந்த வசனத்துக்கு உனக்கு என்ன விளக்கம்? இதை கேளு முதல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் மற்றவர்களை மதிக்கலையா? உம்மை மதிக்கலையாவா? நான் மற்றவர்களுக்கு கீழ்படியலையா? உமக்கு கீழ்படியல. ஆண்டவரே, நான் மற்றவர்கள பேசினா நான் உம்மளை பேசிட்டேன். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யலையா? உமக்கு நன்மை செய்யலையாவா? ஐயா, இதுக்கு உனக்கு என்ன விளக்கம்? தீர்க்க தரிசனம் தேவை. நீ ஊழியக்காரனுக்கு கீழ்படியலையா? தேவனுக்கு நீ கீழ்படியல. இதுக்கெல்லாம் விளக்கம் உனக்கு வேண்டாமா? நான் சொல்றேன், இந்த விளக்கம் போதும். உனக்கு கொடுத்த ஊழியக்காரனை புறக்கணியாது. உனக்கு கொடுத்த ஊழியக்காரனை புறக்கணித்தால் வருகையில தேவன் அனுப்புவார். அப்பொழுது எங்கே ஓடுவாய்? யாரிடத்திலே சொல்லுவாய்? யாரிடத்திலே ஓடுவாய்? யாரிடத்திலே சொல்லுவாய்? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விட்டுக் கொடுங்கப்பா. தேவ வசனத்துக்கு உன்னை திருப்பிக் கொடு. பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு உன் இருதயத்தை பலிபடுத்தலே வாய். ஏதோ வந்தமா போனமா பிரசங்கத்தை கேட்டமான்னு சொல்லி வாழாத. தேவன் சீக்கிரமாய் வருகிறார். இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், அதிகாலை இருக்கலாம். நீ எப்படி இருந்து கொண்டு இருக்கிறார்? தேவன் வருகிற பொழுது இவன் தகுதியற்றவன், இவனை நான் புறம்பே தள்ளிவிடுகிறேன், இவன் ஏற்றவன் அல்ல, பொல்லாத ஊழியக்காரன் சொல்லி தேவன் பார்த்து உன்னை சொல்லணுமா? ஐயா, வசனம் எனக்கு முனக்கும் வாழுவதற்கு அதை எடுத்து பிடித்துக்கொள், சட்டியமாய் வைத்துக்கொள். அது உன்னையும் வெட்டணும், மற்றவர்களையும் வெட்டணும். ரெண்டு பேரையும் வெட்டுவதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்து வச்சு அனுதினமும் போசி, அனுதினமும் சாப்பிடு, அனுதினமும் வாழ், அனுதினமும் கொண்டு செயல்படு. நீ எதை மற்றவர்களுக்கு செய்கிறாயோ அதை எனக்கே நீ செய்கிறாய். நீ எதை மற்றவர்களுக்கு செய்யாதிருக்கிறாயோ அதை நீ எனக்கே செய்யாதிருக்கிறாய். இந்த வார்த்தை இந்த நாளிலே கொண்டு செல்லுங்க, சுமந்து செல்லுங்க. தயவு செய்து மறந்து போயிடாதே. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அருமையான பரிசுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்க ஒவ்வொருவரும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லோரும் பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். நான் சரி, நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.